Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanujadaya patram jnana vairagya bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Nata Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yonityam Akshudapadam Bhujayugma Rugma Vyamohatastatitarani Trinayamenem Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Bhutam Sharascha Mahadagvaya Bhattanata Sri Bhakti Sarakula Shekara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Srimad Parangusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Shamanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Pumannumadu Purundiya Marban Pugalmalinda Pamannumaran Adipanindu Indavan பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி Kundalikavaradha Hari Vidhala Ram Krishna Hari Vasudeva Hari Akhilanda Kodi Brahmanda Nayagan Sarvaloka Rakshahan Sarvaloka Sharanyan Sakshat ஸ்ரீஹப்பதியான பகவான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பொழுதும் இருக்கார். அந்த பகவான் நினைச்சுண்டு இந்த வாழ்க்கைய வாழணும். ரொம்ப சிம்பிள் இது. இந்த மனசுக்கு சிந்தனாசக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது யானும் ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும். இது மனசனுடைய ஸ்வபாவம். அது எதை யோசிக்கணும் அப்படின்றதுதான் தெரிய மாட்டேங்கிறது. அது பகவானை யோசிச்சுட்டே இருந்ததுன்னா நிம்மதியா இருக்கும். அது நிம்மதியா இருந்தா புத்தி, இந்திரியங்கள், சரீரம் எல்லாம் நிம்மதியா இருக்கும். அப்ப வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும். பகவத் ஸ்மரணம் இதுதான் ரொம்ப அவசியம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் அப்படின்றான் பிரகல்லாதன். மனசு எதற்கு எதுக்கு இருக்கு? அவன் நினைக்கிறதுக்கு தானே. ஆண்டாள் சொல்றா இல்லையா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. மனசு எப்படி அப்படியே நினைச்சுட்டு இருக்கணும். நம்ம மனசுல நிறைய தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறோம். ஒண்ணு நம்மளை பத்தி கவலை, இல்லாட்டி நமக்கு பிடிச்சவாளை பத்தி கவலை, இல்லாட்டி நடந்ததை நினைச்சு கவலை, இல்லாட்டி நடக்காததை நினைச்சு கவலை. இப்ப கவலை இவ்வளவுதான், அப்படியேதான் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. ஆனா இதனால என்ன ஆகுறதுன்னா இன்னும் இன்னும் நம்முடைய பலம் குறையிறது, இன்னும் இன்னும் துக்கம் ஜாஸ்தி ஆகிறது. இப்ப நமக்கு நடக்கிற பிரச்சனைகளோ கவலைகளோ 1% வச்சுக்கோங்களேன். இந்த பூத கண்ணாடியை கொண்டு பெருசா பாக்கணும். நம்ம நூண்டு கல்லுதான் இருக்கு. பூத கண்ணாடியை கொண்டு பார்த்தா பெருசா தெரியும் இல்லையா? நம்ம ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா அதை நினைச்சு 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 அது பூதாகரமா மனசுல பெருசாக்கின்றோம். இந்த கையில நகை சுத்தி எல்லாம் வரும். அது வலிக்கிறது இல்லைன்னு சொல்லல. அது ஓரத்தை விட்டுட்டோம்னா அது பாட்டு கிடக்கும். நம்ம அதையோ வலிக்கிறது அப்பப்ப பார்த்துட்டே இருப்போம். இதை பார்க்க 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 இன்னும் பெருசா வலிக்கிறது. நன்னா அப்படியே மனசை உறுத்தின்றே இருக்கு. இந்த சமயத்தில் இந்த பல்லு ஆடும். இந்த நாக்கு சும்மா இருக்காது, அப்படியே அப்படி நெருடிண்டே இருக்கும். சும்மா விட்டு அது பாட்டு கிடக்கும். இந்த நாக்கை வச்சு நெருடி 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 நெருடியே அதை இன்னும் இன்னும் படுத்திடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ பேருக்கு அவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்போ பிரகலாதனுக்குலாம் டெய்லி அவனை கொலை பண்ணுறதுக்குன்னே அவன் அப்பா முயற்சி பண்ணிட்டு இருந்தான். நம்மளெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுறதா சொல்லுங்க. நம்ம தான் குசுவை கொலை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆதிக்கோட எலியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எறும்பு வந்துதான் எறும்பை ஒழிச்சுக்கிட்டது ஒரு லக்ஷ்மண் ரேகா போடுறது. இப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நமக்கு இல்லை. எத்தனையோ பேருக்கு ஆகாரமே கஷ்டமா இருக்கு. எத்தனையோ பேருக்கு வந்து வாழறதுக்கு வீடே கிடையாது. எவ்வளவோ கஷ்டங்கள்ல இருக்கா. நம்மளை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படிலாம் இல்லவே இல்லை. பகவான் நன்னாவே சௌக்கியமாவே ஜம்முன்னு நம்மளை வச்சிருக்கான். அப்ப பகவான் நம்மளை நன்னா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா வாழறதுதான் நம்முடைய தர்மம். பிராரப்த கர்மாவினாலே வாழ்க்கையில நிறைய நடக்கிறது. யத் யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம். ரொம்ப அழகா முகுந்தமாலால குலசேகர ஆழ்வார் சொல்ற, என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாபடி ஏதோ நடந்துட்டு போட்டது நடக்கிறதானு நம்மளே சொல்ற. வாழ்க்கையில நினைச்சே பார்க்கல நடந்துடுத்து. இது நடக்கும்னு எதிர்பார்க்கல நடந்துடுத்து. இது நடக்காது நினைச்சேன் நடந்துடுத்து. இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது நடக்கும் நினைச்சேன் நடக்கல. அப்ப ஏதோ ஒரு பக்கம் வாழ்க்கை ஒரு டிராக்ல போயிட்டு இருக்கு. நமக்கு அது புரியல. இது எந்த டிராக்ல போகிறது, அது சரியா தப்பா நமக்கு ஜட்ஜ் பண்றதுக்கும் டைம் இல்லை. இப்படி ஓடிண்டே இருக்கு. அப்பயே இதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கணும். இது இப்படி நடந்துடுத்தோ, அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ தானே நடந்துட்டு போறது. சின்ன குழந்தையா இருந்தோம், அடுத்தடுத்து நடந்துட்டு தானே இருந்தது. ஆனா நம்முடைய விஷயம் என்னமோ நடந்துட்டு தான் இருந்தது. ஆத்துல பிரச்சனைகள் இருந்தது. இப்பயாவது எல்லாம் சிங்கிள் ஃபேமிலி ஆயிடுது. அப்பெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆத்த திடீர்னு பார்த்தா பெரியவாள்லாம் பெரிய சண்டை போட்டுட்டு இருப்பா. குழந்தைகள்லாம் பயப்படும், ஐயோ எல்லாரும் சண்டை போட்டுருக்காள் என்ன ஆகுமோன்னு. திருப்பி கொஞ்ச நேரத்தை பார்த்தா எல்லாரும் குழந்தைய வச்சுப்பா, கொஞ்சவா, அவா சாப்பிடுவா, தூங்குவா, ரொட்டீனா போயிட்டு இருக்கும். இந்த குழந்தைகள் முதல்ல புரியாது என்ன ஆச்சு இது அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனா அதோட வாழ்க்கை நடந்துட்டு தானே இருந்தது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதோ நடந்துட்டு தான் இருக்கு. இந்த நடக்கிறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், மரணத்தை நோக்கி பிரயாணம் பயின்று இருக்கு. அதுக்கு நடுவில் சில சில கடமைகள் நமக்கு இருக்கு. கொடுத்துருக்கா இந்த சரீரத்துக்குன்னு சில சில கடமைகள்.
இந்த மாதிரி கணவன் மனைவி குழந்தைகள் பந்துக்கள் வாழ்க்கை இப்படி நிறைய கணவன் அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் போய் ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படி நடந்துட்டுதான் இருக்கு. ஆடு மாடு நாய் பன்னி கொசு எல்லாமே குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது, எல்லாமே குழந்தை குட்டிகளை வளர்த்துட்டு தானே இருக்கு. நம்ம ஒன்றும் பெருசாவோ புதுசாவோ ஒன்றும் பண்ணல. அப்ப அதெல்லாம் கூட டென்ஷன் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப நமக்கு மனசுன்னு ஒன்னு எக்ஸ்ட்ராவா பகவான் கொடுத்திருக்கா. இந்த மனசு அவனை சிந்திக்கணும், மனதினால் சிந்திக்க ஆண்டா சொல்லிட்டு அழகா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ஆண்டாள் லிஸ்ட் போர்டு இப்படி சொல்றான். இப்ப நம்ம எப்படி ஒரு துக்கம், அங்க போனேன் கீழே விழுந்துட்டேன் கால் வலிக்கிறது, அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனேன் டாக்டர் இல்ல அவரு ஏதோ மருந்து கொடுத்தார் பத்து நாள் கழிச்சு வாங்குவோன்னு சொன்னார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு லைனா அப்படியே பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றான், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைமனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை சொல்லிட்டு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இந்த புத்திக்கு அப்படின்னா ஏதாவது நினைச்சதுன்னா அதுக்கு அடுத்தது அவரோட செயின் ரியாக்ஷன் மாதிரி இப்படி யோசிச்சுட்டே இருக்கும். ஆண்டாள் சொல்றா இந்த செயின் ரியாக்ஷன்லாம் கிருஷ்ண விஷயமா யோசிச்சுடும், மனதினால் சிந்திக்க. அதுக்காகத்தான் அத்தனை தூரம் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் நாராயணீயம் பகவத்கீதை பஜகோவிந்தம் எல்லாம் எதுக்குன்னா நம்ம மனசுக்கு அப்படியே தீனி போட்டுட்டே இருக்கணும். நல்ல விஷயங்களா தீனி போடணும். சாப்பாடுன்றது வெறும் வயத்துக்கு மட்டும் கிடையாது, கண்ணுக்கு காதுக்கு மனசுக்கு புத்திக்கு பகவத் விஷயமா கொடுத்துட்டோம்னா நல்லது. அந்த பகவத் விஷயமா பகவானிடத்துல மனசு லயப்படுறதுக்கு ரொம்ப சுலபமான உபாயம் எதுன்னா பக்தாளுடைய சரித்திரத்தை கேட்கறது. பக்த சரித்திரத்துல நமக்கு தானாகவே ஒரு ஈர்ப்பு வந்துடும், ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். இப்ப நேரடியா நம்ம கிருஷ்ணலீலா கேட்டா கூட அந்த கிருஷ்ணலீலையும் பகவான் பெரியவன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. ஆனா கோபிகைகளை காப்பாத்தினா கோபர்களை காப்பாத்தினா அவன் கோவர்ணகிரியை தூக்கினது பெருசா நமக்கு தெரியறது இல்லை. அவன் தூக்கினா அவனால முடியும், அவன் சர்வரக்ஷகன் சர்வலோக சரண்யன். ஆனா ஏழு நாள் இந்த கொற்ற மழையிலேருந்து இந்த பிருந்தாவன ஜனங்களை காப்பாத்தினா இல்லையா, அதுதான் வசதி. அவன் தூக்கினது வசதியே கிடையாது. இப்பெல்லாம் கிரெயினே தூக்கிறது ஒண்ணும் எத்தனையோ கிலோ டன் டன்னா கிரெயின், அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கிரெயின் தூக்கி வைக்கிறது ஒரு அச்சேதனமான மிஷின் தான். சோ அப்ப சுவாமி தூக்கினாட பெரிய விஷயம் இல்ல. அவன் தூக்கினது எதுக்காகனா ஏழு நாள் தன் ஜனங்கள் மழையில நினைஞ்சு கஷ்டப்படப்படாதுன்றதுக்காக தூக்கினா இல்லையா, அந்த காருண்யம். அப்ப கிருஷ்ணலீலையும் எதிரா சுகமா இருக்கு அப்படின்னா அவன் பக்தர்களை உத்தேசிச்சுட்டு சொன்னாதான் சுகமா இருக்கு. ராசக்கிரீடை கோபிகளுக்காக ஆடினான் அப்படின்னா நல்லா இருக்கு. தனியா ஆடினான் அப்படின்னா ராசக்கிரீடைக்கு ஒரு அளவு உண்டா? நிச்சயமா கிடையாது. காளிய நர்த்தனம் வசதி ஏண்டா அப்படின்னா தன் கோப குழந்தைகளுக்காகவே ஆடினான். அகாசுரவதம் பகாசுரவதம் கிருஷ்ணன் வதம் பண்ணது பெருசில்ல, அந்த பக்த ஜனங்களை காப்பாத்தினான் பாருங்க, காட்டு தீய குடிச்சான். இது எல்லாமே பக்த ஜனங்களை உத்தேசிதான் நடக்கிறது. அதனால அந்த பகவானுடையதான பக்தாளுடைய வைபவத்தை கேட்கும் பொழுது நமக்கு உள்ளுக்குள்ள நல்ல தைரியம் வரும். சரி, எனக்கும் பகவான் உண்டு. நம்ம யாருமே பகவான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எல்லாருமே பகவான் இருக்கான்னு வச்சுக்கணும். எனக்கு இருக்கானா? இந்த மாதிரி கஷ்டம் வரும்பொழுது என் வாழ்க்கையில பகவான் என்ன பண்ணான், என்ன பண்ணிட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னு இந்த கேள்வி வருது இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் தான் பக்த சரித்திரத்திலே நமக்கு கிடைக்கும். அதுலயும் பாண்டுரங்கன் பண்டரீநாதன் சௌலபியம் இடுப்பில கைய வச்சுண்டு இவ்வளவுதான்பா உன்னுடைய பிரச்சனை எல்லாம் இடுப்பளவுதான், உன்னோட வியாதி இடுப்பளவுதான், உன்னுடைய கஷ்டங்கள் இடுப்பளவுதான், பிராரப்தம் இடுப்பளவுதான், பாபம் உன்னுடைய இடுப்பளவுதான், இது எல்லாமே இடுப்பளவுதான், கவலையே படாத, இதை தாண்டி உன்னால ஜெயிச்சு வர முடியும், நான் உன் கூட இருக்கேன்னு இடுப்புல கைய வச்சு நிக்கிறான் பாண்டுரங்க. அதனால தாண்ட முடியாத கஷ்டம் தீராத பிரச்சனை அப்படி ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மாறும், இதுவும் கடந்து போகும், பயப்படவே வேண்டாம். ஆச்சரியம் அந்த பாண்டுரங்கன் எத்தனை வார்க்கரி ஜனங்கள் போயிட்டு இருக்கா பன்றீபுரத்துக்கு. இப்பெல்லாம் ஆச்சு 27ஆம் தேதி ஆஷாட சுக்ல ஏகாதசி, கிட்டத்தட்ட 15-17 லட்சம் ஜனங்கள் இந்த குக்கிராமத்துக்குள்ள நுழைவார்கள். பரவாளுக்கெல்லாம் ஒரே உத்தேசம்தான், பாண்டரங்கன் இருக்கான் அவன் என்ன காப்பாற்றுவான், ஆஷாட சுக்ல ஏகாதசி இன்னைக்கு என் பாண்டரங்கனை பார்க்கறது ஒரு சந்தோஷம். அவளை பொறுத்த வரைக்கும் அது பாண்டனோட பர்த்டே மாதிரி. ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமிக்கெல்லாம் பண்டிகைபுரம் போனா கூட்டமே இருக்காது. அடியனுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சு. கோகுலாஷ்டமிக்கெல்லாம் ஆளே இருக்க மாட்டா. ஹோலி அணிக்கு ஆளே ஆளே இருக்க மாட்டா. ஆஷாட சுக்ல ஏகாதசி, கார்த்திகை ஏகாதசி அப்பெல்லாம், அது மாதிரி மாக மாசம் அங்கெல்லாம் அப்பெல்லாம் கூட்டம் ரொம்ப வழியும் பண்டிகைபுரத்துல. நிறைய இன்னைக்கு மகாராஷ்டிர ஜனங்களுக்கு ஏகாதசினா பாண்டரங்கன் தான் அவளுக்கு, அது எப்படியோ தெரியாது அப்படி ஒரு ஈர்ப்பு பாண்டரங்கன் இடத்துல. அதுவும் நிர்ஜல உபவாசம், சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானவா வரைக்கும் சாதாரணமா இருப்பா. இப்ப நம்பக்கெல்லாம் பார்த்தா ஏகாதசி விரதம் இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் மாதிரி, லோகத்துல யாருமே பண்ணாத ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், ஒரு கிரேட் டாஸ்க் நம்ம பண்றோம் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு அபிப்பிராயம். மகாராஷ்டிர ஜனங்களுக்கு அதுல ஒரு விஷயமே கிடையாது. சர்வசாதாரணமா எல்லாரும் ஏகாதசி உபவாசம் சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு. அந்த மாதிரி வார்க்கவே சம்பிரதாயத்துக்காரலாம் நம்ம பேரன் பேத்தி அஞ்சாறு வயசு ஏழு வயசுலாம் கூட்டிட்டு போவோம் நடந்து 20 நாள் 30 நாளைக்கு. நம்ம எல்லாம் நம்ம மாத்துக்கு வந்து 2 மணி நேரம் நடந்தாலே கால் வலிக்குமோ கால் வலிக்குமே நம்ம யோசிப்போம். அவளுக்கு பாண்டரங்கன் பலம் கொடுக்கறான்னு ஐஷண்டு போயிடும். அவளுக்கு இருக்கிற அந்த மனோதைரியம் நம்பிக்கை வார்த்தைகள்னால வர்ணிக்கவே முடியாது. அதனால அந்த பக்த ஜனங்கள் நடுவுல பாண்டரங்கன் தன்னை மறந்துடுறான். ஆச்சரியம், இந்த பக்த ஜனங்களை பார்த்து பகவான் தன்னையே மறந்துடுறானா, பகவானை பார்த்து பக்தர்கள் மறக்கிறா தன்னை மறந்துடுறா, பக்தர்களை பார்த்து பகவான் தன்னையே மறக்கிறான் பண்டரிபுரத்துல. அத்தனை விசேஷம் பண்டரிநாதன் பாண்டுரங்கன். அந்த பாண்டரங்கன் இடத்துல நிறைய பேருக்கு பக்தி, ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவா கூட பக்தி பண்ணி பாண்டரன் அனுபவிக்க முடியும்னு ப்ரூவ் பண்றது பக்த விஜயம். நிறைய சரித்திரங்கள்லாம் வாசம்னா கேரண்டியா இதெல்லாம் நம்மளால ஆகாது அப்படின்னு நம்மளே ஒதுக்கிடுவோம். ஜடபடுற விஷயம் எல்லாம் கேட்டா ஐயோ வம்பே வேண்டாம் அப்படின்னு விடுவோம். பிரகல்லாதன் மாதிரி பக்தி பண்ணுனா எத்தனை தடவை நம்ம பிரகல்லாதன் மாதிரி பக்தி பண்ணணும்னு கேட்டிருப்போம். மீரா சரித்திரம்லாம் கேட்டோம்னா கேட்க நன்னா இருக்கிடுவோம். பிராக்டிக்கலா நமக்கு ஆகாது நம்மளே ஒதுக்கி வச்சிடும். ஆனா பாண்டுரங்கனுடைய பக்த சரித்திரம் கேட்டோம் அப்படின்னா, ஓ அப்ப நம்மளும் குடும்பத்துல இருந்து பக்தி பண்ணலாம் போல இருக்கே, நமக்கும் பாண்டுரங்கன் நிச்சயமா கிடைப்பான் போல இருக்கே அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த வறண்ட பூமியில ஒரு உல விடுற மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விடும். எல்லாமே தோத்து போன சமயத்திலையும் பக்தின்ற அந்த ஒரு சிறு நம்பிக்கை பெருசா நம்மளை வளர்த்து காப்பாத்தி கொடுத்துடும். அந்த மாதிரி பாண்டரங்கிடத்துல பக்தி கொண்டவர் போதல பாவா அப்படின்னு, சில இடங்கள்ல போசல பாவா அப்படின்னு அவரோட பேர் காண கிடைக்கிறது. பேர வித்தியாசம் தான் பிரச்சனை இல்லை நமக்கு, போதல பாவா போசல பாவா அப்படின்னு. அவரும் அவர் மனைவியும் பாண்டுரங்க பக்தர்கள். பாண்டுரங்க பக்தர்கள் அப்படின்னா வீட்டு வேலை பண்ணுவா, சம்பாதிப்பா, குடும்பத்தை நடத்துவா, பாண்டரங்க நினைச்சுட்டு வாழ்வேன் அவ்வளவுதான். சரி, பக்தினா எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு அப்படியே சன்னியாசியா வாழறதுக்காக இல்லை. யாரோ சில பேருக்கு மட்டும்தான் சன்னியாச தர்மம். 99% ஜனங்களுக்கு சம்சாரத்துல இருந்துட்டு பக்தி பண்றது தான் தர்மம். சுவாமி ராமானுஜர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, சுவாமி ராகவேந்திரர் எல்லாருமே குடும்பத்துல இருந்துட்டும் அதுக்கப்புறமா தான் சன்னியாசம் வாங்கிட்டவர். சில பேர் இன்னைக்கும் பார்க்கலாம், சந்த் நாமதேவர், சந்த் துக்காராம், கோபிகைகள், பஞ்சபாண்டவர்கள் இவெல்லாம் கடைசி வரைக்கும் குடும்பத்தை இருந்துட்டு தான் பக்தி பண்ணான். அவெல்லாம் சன்னியாசம்ன்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கே போகவே இல்லை. கோபிகைகளோ பஞ்சபாண்டவர்களோ விதுரர் கூட போகவே இல்லையே. விதுரர் கூட கடைசி வரைக்கும் சன்னியாசம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகவே இல்லை. நிறைய பெரியவாளை பார்க்கலாம், சில பேர் மட்டும்தான் சன்னியாசிகள். இந்த போதல பாவம் அவர் மனைவியும் அவ பாட்டு அழகா பக்தி பண்றா. உதர போஷணம் வயிற்று பொழப்பு, இந்த வயிற்ற ரொப்பணம் பசிக்கும் பொழுது 3 வேளை நிம்மதியா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், ஹெல்தியா இருக்கணும், பகவான தியானம் பண்ணும். இந்த வயிற்று பொழப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்றோம். சில பேர் ஐடின்றா, சில பேர் மூட்டை தூக்குறா, சில பேர் ரோட்ல பழம் காயெல்லாம் வச்சுட்டு இருக்கா, ஏதோ ஒண்ணு எல்லாம் கவனிச்சு பாருங்க. கடைசியில பசிக்கும் போது சாப்பிடறதா எத்தனை பாடு. கார்ல போய் ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பண்ணாலும் வயிற்று பொழப்பு தான். பெரிய சயின்டிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னாலும் வயிற்று பொழப்பு தான். டாக்டர்னு சொன்னாலும் வயிற்று பழப்பு தான். லாயர்னு சொன்னாலும் வயிற்று பழப்பு தான். டீச்சர்னு சொன்னாலும் வயிற்று பழப்பு தான். தெருவில் மூட்டு தூக்கினாலும் வயிற்று பழப்பு தான். பிச்சை எடுக்கிறது வயிற்று பழப்பு மாதிரி தான் எடுத்து. வயிற்றுக்காக தானே எத்தனை வெரைட்டியா நீங்க சொன்னாலும் கடைசியில் ஒரு வாரத்தில் முடிச்சு பெரிய உதர போஷணம், வயிற்றை போஷிக்கிறது. எத்தனை நாள்? உசுரோடு இருக்கிற வரைக்கும். நம்ம வயிறு மட்டும் இல்ல, நம்ம சேர்ந்தவா நம்ம கூட இருக்கிறவாளுடைய வயிற்றையும் சேர்த்து போஷிக்கணும். அவ்வளவுதான். வயிற்று பழப்புக்காக கர்மா பண்ணிட்டு இருக்கா, நம்ம குடும்ப பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கம் உண்டு. ஏகாதசி ஏகாதசி பண்டரிபுரம் போகிறது. இன்னைக்கு நிறைய மகாராஷ்டிர ஜனங்களுக்கு அது ருட்டீன். அவ்வளவுதான். நம்மளாம் ஞாயிற்றுக்கிழமை லேட்டா எழுந்துக்கிற ருட்டீன் வச்சிருக்கோம்ல சில இதெல்லாம். இன்னைக்கு லீவு ஒன்றும் பண்ணப்படாது. மாசம் ஒரு தடவை ஹோட்டலில் போய் சாப்பிட நிறைய ஒரு ருட்டீன் வச்சிருப்போம் நம்ம. ஃபிக்ஸா ரெண்டு மாசம் ஆச்சு ஒரு சினிமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருட்டீன் உண்டு. மூணு மாசம் ஆச்சு வெளிலேயே போகல, நாலு மாசம் ஆச்சு ஃப்ரெண்டையே பார்க்கல, காத்தால எழுந்தா பேப்பர் படிக்கணும், காத்தால எழுந்தா இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி மராட்டி ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு ருட்டீன் என்னன்னா ஏகாதசி ஏகாதசி பண்டரிபுரம் போகணும், பாண்டரங்கனை பார்க்கணும். தசமிக்கே போயிடுவா வாழலாம். நிறைய பேர் நவமி அன்னைக்கே போயிடுவா, தசமி ஃபுல்லா அங்க இருப்பா, பஜனை எல்லாம் பாடுவா, தசமியிலேருந்தே உபவாசம் இருப்பா. அப்படியும் சில பேர் உண்டு, தசமி ராத்திரியிலேருந்தே உபவாசம் ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா அது ஏகாய சமயத்தை விடியகாலம் சீக்கிரம் வந்திருந்தாலும் என்ன பண்ணுவா, தசமி அன்னைக்கே ஆரம்பிச்சிடுவா. ஏகாதசி முழுக்க நிர்ஜல உபவாசம் இருப்பா. சந்திரபாகா நதியில குளிப்பார்கள். ஆனந்தமா பாண்டரங்க பஜனை, பண்டரிநாதனுடைய தர்சனம். ஏகாதசி கண்முழிப்பார்கள். துவாதசி அழகா யாராவது சில பேருக்கு தானம் கொடுப்பா. சில பேர் தானம் கொடுக்கிறவாட்ட சாப்பிடுவா. இது ருட்டீன். இந்த போதல பாபாக்கும் அவர் மனைவிக்கும் இந்த மாதிரி ருட்டீன். துவாதசி அன்னைக்கு யாராவது ரெண்டு பேருக்கு அவ அன்னம் கொடுப்பா. அவளால் அவ்வளவுதான் முடியும். அவ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல 15 நாளைக்கு ஒரு தடவை, ஏகாதசி 10 நாளைக்கு ஒரு தடவை தானே. பண்டரிபுரத்துல துவாதசி அன்னைக்கு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுவா. பண்ணிட்டு அவ சாப்பிடுவா, பாண்டரங்களை சேவிப்பா. போயிட்டு வர பாண்டரங்க அடுத்த ஏகாதசி பார்க்கலாம் கிளம்பி வந்துடுவா. வேலை பண்ணிட்டு இருப்பா, திருப்பி அடுத்த ஏகாதசி. அந்த ஒரு ருட்டீன் நமக்கு இந்த பகவத் விஷயத்துல மட்டும் ருட்டீன் எப்ப பார்த்தாலும் பேக்லாக்லயே ஓடிட்டு இருக்கும். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அது எல்லா ருட்டீனும் கரெக்டா பண்ணிடுவோம். காத்தால எழுந்து சமைக்கிற ருட்டீன் பேக்லாக் வரவே வராது. ஆபீஸ் போறது பேக்லாக் வரவே வர. நார்த் இந்தியா கூட டெய்லி இந்த ஷேவ் பண்ணிட்டே இருப்பான். கரெக்டா எந்த ஊருக்கு வேணா போங்க, இந்த ஷேவிங் மிஷின் தூக்கிட்டு போய் அலைஞ்சு ட்ரெயின்ல கூட ஷேவ் பண்ணுவா. நான் பாத்துருக்கேன் பாம்பே காலத்துல சில பேர்ல வியாதி உண்டு. ட்ரெயின்ல கூட உட்காந்து ஷேவ் பண்ணிடுவேன். வெளியூர் போனாலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி, அந்த ருட்டீன், இந்த ருட்டீன் எதுவுமே மிஸ் ஆகாது. அது டிவி பாக்கிறதா இருக்கணும், எது வேணா ருட்டீன் மிஸ் ஆகாது. பகவத் விஷயம் மட்டும் போகணும்னு ஆசையா இருக்கு, முடியணும். பகவான் கிருபை பண்ண 1008 காரணங்கள் சொல்லுவோம். கடைசியில பகவான் மேல ஒரு குத்தம் இல்ல, நம்முடைய சோம்பேறித்தனம், நமக்கு அந்த உத்வேகம் இல்ல, உற்சாகம் இல்ல. ஆனா போதல பாபாக்கும் அவருடைய பத்னிக்கும் இந்த ருடீன் கரெக்டா போயிட்டு இருக்கு. நவமி ஆயிடுத்து அப்படின்னாலே ஊருக்கார கேட்டுருவா, என்ன பண்டரிபுரம் கிளம்பியாச்சா அப்படின்வா. நம்மளெல்லாம் நம்மளாம் முக்காவாசி நெகட்டிவா பேசுவோம். என்ன கோவில் போகலையா, கோவில் கிளம்பியாச்சான்னு கேட்கணும். கோவில் போகலையா, பூஜை பண்ணலையா, கேட்கறதே ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேள்வி. கோவில் போக கிளம்பியாச்சான்னா கிளம்பாதவர் கூட கிளம்பணும்னு தோணும். நீ கோவில் போலையா அப்படின்னா போகணும்னு அறகுறையா சந்தேகத்தை இருக்கோ, போகலன்னுடுவா. வார்த்தைகள் ரொம்ப சரியா நிதானமா இருக்கணும். அழகா வாழலாம் கேட்கிறான், என்ன போதல பாவா கிளம்பியாச்சா பண்டரிபுரத்துக்கு கிளம்பிடுவா. இதே ருட்டின் பல வருஷமா. எவ்வளவு கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க. பாட்டில இருந்து பூஜை பண்றோம், அதுல எவ்வளவு நாள் எவ்வளவு இடைஞ்சல் வர்றது. அதே நம்ம அவசரத்துக்கு ஏத்த மாதிரி பூஜையெல்லாம் சுருக்க பண்ணிடுவோம். மனசு லயப்பட்டு பண்ண அவ்வளவுதான். நான் பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேராத்த பூஜை பண்றதுனால டென்ஷன் வந்துடும். அவளுக்கு ஐயோ பூஜை பண்ண உட்காந்துட்டாரு அப்படின்னு பூஜை பண்றதே டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா அப்பதான் போன் அடிக்கும், அப்பதான் பில் அடிக்கும், அப்பதான் எடுத்து வச்சுக்க மாட்டா. கடைசியில் இந்த பூஜை பண்ற சமயத்துல 1008 சண்டையே நடக்கும் பல இடங்கள்ல பார்த்தோம்னா. பூஜைன்றது நம்ம அனுபவிச்சு பண்றது. ஒரு குழந்தைய கொஞ்சம் அது அப்படியே கொஞ்சம் அப்படின்னு யாரும் நிர்பந்திச்சா கொஞ்சம் டிவி பார்க்கணும், யாரா நிர்பந்திச்சு கழுத்துல கட்டி வச்சு கொஞ்சம் டிவி பார்க்கணும்னு பயமுறுத்துறாளா இல்ல இல்லையா? அப்ப நம்ம அனுபவிச்சு பண்றோம். அது போல பூஜை அப்படின்றது நாம நம்முடைய பகவான அனுபவிக்கிற சமயம். இப்ப குழந்தைய மடியில வச்சு கொஞ்சம் விதவிதமா கொஞ்சம் அந்த மாதிரி சுவாமி அனுபவிக்கிறது தான் பூஜை. அழக பகவான அபிஷேகம் பண்றது, பகவானுக்கு அலங்காரம் பண்றது. இது லோகத்துல மற்றவாளுக்காக கிடையாது, நம்முடைய ஆத்மாவுக்கு நமக்கு சுகம் தரக்கூடிய பகவானை நாம அனுபவிக்கிற ஒரு நேரம் அதான் பூஜை. நாம் அனுபவிக்கிற ஒரு நேரம் அது, பகவானை அனுபவிக்கணும், அதானே வசதி, அதுதானே நிம்மதி. தேவேன்னு பூஜை பண்ணணும், தேவேன்னு பகவானை அனுபவிக்கணும். இந்த போதல பாவாவும் அவருடைய மனைவியும் இப்படியே கரெக்டா மாசத்துக்கு ரெண்டு ஏகாசி, 24 ஏகாசி, சில சமயத்து 25 தான் வரும். இந்த புருஷோத்தம மாசம் அதிக மாசங்கள் எக்ஸ்ட்ரா ஏகாதசி வரும். வருஷம் முழுக்க கிளீனா போயிடுவான். இதே ருட்டீன் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கா, பிரேக் ஆகாம. ஏகாதசினா பன்றீபுரம், ஏகாதசினா அன்னைக்கும் போது நம்ம சொல்லுவோம், நான் கோவில் கிளம்பணும் நினைச்சாதான் இடைஞ்சல் வருது, நான் கோவில் கிளம்பணும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் ஏதான பிரச்சனை வருது. நம்மளே ஆரம்பத்திலேயே இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போறதோ கோவிலுக்கு போகும்போது அப்படின்னு நினைச்சிடறோம். இன்னைக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறது வேற, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு கோவில் போகாம எடுக்கிறது யாரு என்ன பிரச்சனை பண்ண போறா. மனசு எத் பாவம் தத் பவதி, மனசு மனசு மனசு. வெளியிலேந்து வர தடைகளை விட உங்க மனசு பண்ற தடைகள் தான் ஜாஸ்தி. வெளியிலேந்து வர பயத்தை விட மனசு கொடுக்கற பயம் தான் ஜாஸ்தி. வெளியிலேந்து வர குழப்பத்தை விட மனசுனால உண்டாக குழப்பங்கள் தான் ஜாஸ்தி. பல வருஷங்களா ருட்டீனா பாண்டரங்கா அவ்வளவு மனசுல பதிஞ்சுடுது. ஏகாதசி பன்றீபுரம், இது ஒருவேளை என்னைக்காவது நடக்கலன்னா நம்மளே பல சந்தர்ப்பங்களை சாய்ஸ் நம்மளே முடிவு பண்ணிடுவோம். பகவான்கிட்ட கேட்டிருக்கேன் நடக்கணும், நடக்கலன்னா இந்த மாதிரி வேற விஷயம் வச்சிருக்கேன். அப்பயே இது நடக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். சுவாமி கிட்ட தீர்மானமான ஒரு நம்பிக்கை வேணும். எப்படி நம்பிக்கை? திரௌபதி மாதிரி ரெண்டு கையும் விட்டுட்டா இல்லையா தைரியமா, எப்படியும் ஒரு காலம் விட்டுட்டானா அவன் காப்பாத்தலன்னா சரி நான் கை தூக்குறேன், கோவிந்தா புண்டரீகாட்சா கூப்பிடுறேன், ஒரு கால கிருஷ்ணன் வந்து காப்பாத்துறேன்னா எனக்கு அவமானமா போயிடும், நான் உசுர விடுறேன்னு அவன் யோசிக்கவே இல்லை. நான் கை தூக்கிட்டேன், கண்ணன் காப்பாத்துவான். இந்த செகண்ட் சான்ஸ் செகண்ட் சாய்ஸே கிடையாது, கண்ணன் காப்பாத்துவான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு விட்டுடுறோம். அதுக்கப்புறம் பகவானுடைய சங்கல்பம்னு விட்டுடும். அழகா பல வருஷம் அப்படியே போயிட்டு இருக்க ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசி, ஆஷாட மாசம் ஆடி மாசம்னாலே சிரேஷ்டம் தான். எத்தனையோ அம்மன் கோவில்கள்ல விசேஷம் பார்க்கலாம். ஆடி மாசத்துலேருந்தான் சாதுர்மாசியம் ஆரம்பிக்கிற சன்னியாசிகள்லாம் விரதம் இருக்கக்கூடிய 4 மாசம். ஆடியிலேருந்தான் மழை ஆரம்பிக்கும். ஆடிதான் நம்ம கேரளாலெல்லாம் கர்கடக மாசம்னு சொல்லுவா. இந்த கர்கட மாசத்துலதான் ராமாயண மாசம்னு வெறும ராமாயண பாராயணம் அறிய பண்ணுவா. இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்டே பார்த்தோம்னா இந்த மழைக்காலத்தில் ரொம்ப விசேஷம் சொல்லுவா, கர்கட மாசத்துல ரொம்ப விசேஷம் சொல்லுவா. ஆடி மாசம்தான் திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழியன்னு ஆண்டாள் அவதார மாசம், நிறைய ஏற்றங்கள் ஆடிக்கு உண்டு. அந்த மாதிரி அந்த ஆடிக்கு ஜோரா ஆஷாட சுக்ல ஏகாதசி ஜம்முன்னு ஜோர ஆஷாடத்துல தான் பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை, ஆஷாடத்திலேதான் அழகா பாண்டரனுடைய ஏகாதசி விசேஷம். நிறைய ஜனங்கள் ஆச்சரியமா ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு வந்திருக்கா. இவாளும் போறா ஆனந்தமா, முன்னாடி நாளே போயாச்சு. ஜோரா நாம ஜபம், பாண்டுரங்க 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 பாஹிமாம், பாண்டுரங்க 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 பாஹிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம்.
நாம தேவ துகாராம் பாண்டுரங்க பாஹிமாம். நாம தேவ துகாராம் பாண்டுரங்க பாஹிமாம். ஞான தேவ ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம். ஞான தேவ ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். ஜனாபாயி சக்குபாயி பாண்டுரங்க பாஹிமாம். ஜனாபாயி சக்குபாயி பாண்டுரங்க பாஹிமாம். காணோ பாத்ரா கோமாபாயி பண்டரிநாத ரக்ஷமாம். காணோ பாத்ரா கோமாபாயி பண்டரிநாத ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். பண்டரிநாதா பண்டரிநாதா பண்டரிநாத ரக்ஷமாம். கோரா கும்ஹா ராதா கும்ஹா பாண்டுரங்க பாஹிமாம். கோரா கும்ஹா ராதா கும்ஹா பாண்டுரங்க பாஹிமாம். கோரா கும்ஹா ராதா கும்ஹா பாண்டுரங்க பாஹிமாம். கோரா கும்பா ராகா கும்பா பாண்டுரங்க பாஹிமாம். கோரா கும்பா ராகா கும்பா பாண்டுரங்க பாஹிமாம். சவதாமாலி கூர்மதாச பண்டரிநாத ரக்ஷமாம். சவதாமாலி கூர்மதாச பண்டரிநாத ரக்ஷமாம். கோரா கும்பா ராகா கும்பா பாண்டுரங்க பாஹிமாம். கோரா கும்பா ராகா கும்பா பாண்டுரங்க குரா கும்ப ரகா கும்ப பாண்டுரங்க பாஹிமா. சவசா மாலி கூர்மதாச பண்டரிநாத ரக்ஷமா. சவசா மாலி கூர்மதாச பண்டரிநாத ரக்ஷமா. பாண்டுரங்க 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 பாஹிமா. பண்டரிநாதா 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 ரக்ஷமா. பாண்டுரங்க 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 பாஹிமா. பண்டரிநாதா 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 ரக்ஷமா. பஜனை பண்றதுக்கு ஒண்ணுமே நமக்கு தெரிய வேண்டாம், அர்த்தம் கூட புரிய வேண்டாம். அந்த பஜனையில வரக்கூடிய பகவன் நாமம் பாண்டுரங்கா பண்டரிநாதா கிருஷ்ணா சாமா கோவிந்தா அப்படின்னு நாராயணான்னு அவன் நாமம் வருது பாருங்கோ, அந்த நாமத்தை சிரவணம் பண்ணி கீர்த்தனம் பண்ணாலே போதும், ஆத்ம நிவேதனம் வரைக்கும் பகவான் நம்மளை அழிச்சுட்டு போயிடுவான். எனக்கு பெருசா சங்கீதம் வராது, என் குரல் நன்னா இல்லை, எதுவுமே யோசிக்க வேண்டாம். குழந்தை நம்ம குழந்தைகிட்ட பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாலு அஞ்சு மாச கை குழந்தை இருக்கு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பார்த்து தான் பேசினோம்னா நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்தம் போட்டு சிரிக்கும், அது ஒரு கத்து கத்தும். அது ஒன்றும் பெருசாக ஒரு லட்சணமா ஒரு இலக்கணம் வழியெல்லாம் கிடையாது, அதோடைய சந்தோஷத்தை அது வெளிப்படுத்துறது. அது ஒரு சிரிச்சு ஒரு கத்து கத்தும் பாருங்கோ, அந்த சப்தத்துல இருக்கிற ஒரு சந்தோஷம் நிஜமாவே வேற எதுலையுமே கிடையாது. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்றார் திருவள்ளுவர். இந்த மழலை சொல்லு கூட நமக்கு வேண்டாம், இது இப்படி கத்துறது பாருங்களை பார்த்து ஒரு சிரிப்பு அப்படின்னு கத்து கத்தும். அந்த ஒரு சப்தத்துக்கே ஒரு அழகு உண்டு. அந்த மாதிரி நம்ம பாண்டரங்கா பண்டரிநாதா அப்படின்னு சொல்லும் பொழுது பாண்டரங்கன் அழகா ஒரு குழந்தை சப்தம் போடுறதான் நினைச்சுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணும். அதனாலதான் அசாமிலன்ஸ்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணார்னா அவனுடைய தகுதியை கொண்டு அனுகிரகம் பண்ணல, தன் நாமஜபம் ஜபிச்சுட்டானே அனுகிரகம். இத்தனைக்கும் அவனை நினைச்சுட்டு கூட அவன் நாமஜபம் ஜபிக்கல, சுவாமியை நினைச்சுட்டு கூட நாமஜபம் ஜபிக்கல. ஆனா அந்த நாமஜபம் அந்த நாமம் தன்னுடையதுன்னு சுவாமியே கிருப பண்ணிட்டார். அதனால நம்ம பஜனை பாடுறது சுவாமி உகக்கணம் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே தெரிய வேண்டாம். இக்னரன்ஸ் இஸ் எ பிளஸ் சொல்லுவா இல்லையா, சமயத்துல கொஞ்சம் இக்னரண்டா இருக்கிறது நல்லதுதான். அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்ற ஆண்டார். எங்களுக்கு பெரிய புண்ணியம் என்ன தெரியுமாடா கிருஷ்ணா, எங்களுக்கு அறிவே கிடையாது. கிருஷ்ணன் கேட்டா அதனடி பெரிய புண்ணியம்னா, அதனாலதானே நீ வந்தாய், அதனாலதானே நீ வந்தாய், எங்களை தேடிண்டு வந்தைய, நாங்க யாரும் வந்து மதுரால வந்து கிருஷ்ணா வாடான்னு கெஞ்சலியே, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு நீயே ராத்திரியோட ராத்திரியா எங்க இடத்துக்கு ஓடி வந்த, உன்னுடைய கிருப வேணும்னு கூட நாங்க கேட்கல, நீயா வந்து கிருப. சத்தியமா நம்ம வாழ்க்கையில சில சில விஷயங்கள் மட்டும்தான் சுவாமி கிட்ட கேட்கிறோம், ரைட்டா, இந்த விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்கறதே இல்லை. இப்ப மற்ற விஷயம்லாம் அப்படி நடக்கிறது, காத்தால சூரிய உதயம் வேணும் யாரா கேட்கிறோமா, எத்தனை விஷயங்கள் நம்ம கேட்கறது இல்லை தெரியுமா. 20 வருஷம் கழிச்சு நம்ம சாப்பாடை பத்தி நம்ம இன்னைக்கு கேட்கிறோமா, சத்தியமா கிடையாது. பல விஷயங்கள் நம்ம கேட்கறதே கிடையாது, ஏதோ சில சில விஷயங்கள் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோன்றதோ எது நமக்கு ரொம்ப அவசியம் நம்ம நினைக்கிறோமோ அதைத்தான் கேட்கிறோமே ஒழிய மற்றபடி கேட்கறதே இல்லை. நம்ம கேட்காத பல விஷயத்தையும் சுவாமி தான் நடத்தி கொடுக்க. டெய்லி காத்தால ராத்திரி படுத்தும் போது காத்தால பால் காரம் வரணுமே பாண்டரங்கான் கேள்விடா படுக்கிறோம், பேப்பர் காரம் வரணுமேனு பாண்டரங்கான் கேள்விடா படுக்கிறோம், நாளைக்கு காய்கறி காரம் வரணும் தபசா பண்றோம், ஒன்னும் கிடையாது.
இதெல்லாம் நம்ம கேட்கறதே இல்லை. ஆனா ருடீனா பால்காரன் வரான், வேலைக்காரி வரா, எல்லாம் நடக்கிறதோன்னு, எல்லாம் கிளீனா நடக்கிறதோன்னு. ஒரு மூணு வருஷம் கழிச்சு தீபாவளிங்க ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கே பிரார்த்திக்கிறோமா? சத்தியமா இல்லை. பைசாருக்கு போய் வாங்கணும், அவ்வளவுதானே. அப்ப பல விஷயங்கள் நம்ம கேட்கறதே இல்லை, சுவாமி கொடுக்கறான் இல்லையா? ஏன்னு கேட்டா நம்ம மேல கருணையோட வந்திருக்கான். அப்ப அந்த பகவானிடத்துல பக்தி கொண்டு பஜனை பண்ணா போதும், கான்சென்ட்ரேஷனே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டே வாங்கும், பஜனை பண்ணிட்டே வாங்கும். கான்சென்ட்ரேஷனை பத்தி கவலையே பட வேண்டாம். நமக்கு எடுத்தோடனே கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம பெரிய ஆள் அகம்பா வந்துடும். கான்சென்ட்ரேஷனே இல்லாம நாமஜபம் பண்ணி அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் வந்து நாமஜபம் ஜபிச்சேன், மனசு அடங்குறது, அப்பதானே புரியும். ஏற்கனவே மனசு அடங்கிடுதுன்னா நமக்கு பக்தி வராது, அகம்பாவம் தான் ஜாஸ்தி ஆகும். எதுவுமே நம்ம முதல் முயற்சியிலேயே பண்ணிட்டோம்னா நமக்கு திமிரு ஜாஸ்தி ஆகும். அதை பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி நடந்ததுன்னா பகவானுடைய அனுக்கிரகம் புரியும். அதனால பஜனை பண்ணணும். நிறைய பேர் பன்றிபுரத்தை பார்க்கலாம், சாதாரணமா பஜனை பண்ணுவாங்க. அந்த வார்க்கடி சம்பிரதாயத்துக்காரா சாதாரண மராட்டி ஜனங்கள்லாம் கூட பாருங்க, ஏதானும் ஒரு அபங்கம் பாடின் இருப்பான். இந்த டெல்லி பக்கம்லாம் போனோம்னா ரிக்ஷாக்காரன் கூட அனுமான் சாலிசா பாடுவான். சாதாரணமா பாட்டுக்கு ஆலந்தி போனோம்னா நிறைய பாமர ஜனங்கள் உட்கார்ந்துட்டு ஞானேஸ்வரி வாசிச்சுட்டு இருப்பான். ஞானேஸ்வரின்றது சந்த் ஞானேஸ்வரர் பகவத்கீதைக்கு எழுதின வியாக்கியானம். நம்மளுக்கு பகவத்கீதையோட அர்த்தம் எல்லாம் முக்கியமே இல்லை. ஞானேஸ்வர் மகாராஜ் எழுதியிருக்கார், இதை வாசிக்கணும், அவ்வளவுதான். அவ பாட்டுக்கு வாசிப்பான், கண்கள்ல கண்ணீர் வழிய வழிய. ஆகா, இன்னைக்கு ஞானேஸ்வரி வாசிக்கிறதுக்கான பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கானு. அத்தனை நிசப்தமா இருக்கும் அந்த ஞானேஸ்வரி வாசிக்கிற அந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்தோம்னா அவ்வளவு பின்ட்ராப் சைலன்ஸ், யாரும் ஒரு வார்த்தை பேச மாட்டான். கோவில் அத்தனை இடங்கள்ல எல்லாத்தையும் சத்தமா இருக்கும், ஞானேஸ்வர் சமாதியில கூட சத்தம் இருக்கும். அந்த ஞானேஸ்வரி வாசிக்கிற இடத்துல மட்டும் அவ்வளவு தேமேன்னு சைலண்டா இருக்கும். ஏன்னா அவன் மனசுல அந்த உத்வேகம், அந்த ஆசை. நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ, பஜனை பண்ணுங்கோ, நன்னா ஏகாதசி ஜோரா பஜனை எல்லாம் நடக்கிறது. இந்த போதல பாவாவும் ஒரு மனைவியும் அழகா கலந்துக்கிறா, நன்னா ஆடுறா பாடுறா. அது பன்றிபுரம் போனாலே ஒரு குதூகலம் தான். சுவாமியை தரிசனம் பண்ணோம்னா செலிபிரேட் பண்ணுவோம், மற்ற கோவில்கள்லாம் செலிபிரேட் பண்ண மாட்டோம். கோவில முடிச்சாதா கடகடன் இறங்கணும், ஆத்துக்கு வரணும், ருட்டீனை பார்க்கணும், இதுதானே குழப்பம் நமக்கு. எங்க போனாலும் இந்த ருட்டீன் 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 ருட்டீன். சுவாமி அனுபவிச்ச ஒரு ஆனந்தத்தை கூட நம்ம கொஞ்ச நேரம் ரீடைன் பண்ணிக்கிறதே இல்லை. ஆத்துக்கு வரணும், வேலையை பண்ணணும், உடம்பு டயர்டாயிருது, அதுவும் பார்க்கல. சுவாமி பார்க்கற வரைக்கும் உத்வேகம், பார்த்து முடிச்சோம் டயர்னஸ் வந்துடும், அவ்வளவுதான். ஏன்னா மனசு அவ்வளவுதான் நமக்கு. திருப்பதி போகிறதுக்கு அவ்வளவு விசேஷமா சொல்லுவா, சுவாமியை பார்த்தோன்னு அவ்வளவுதான், நேரம் இறங்கணும், போகணும், ரூம் போகணும், சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளவுதான். வெட்டி மூட்டையை கண்ண கிளம்பணும், அவ்வளவுதானே. சரியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நாள் இருக்கணும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நிறைய நாளுக்கு பிளான் பண்ணுவோம். சுவாமி தரிசனம் பண்ண பிறகு அந்த தியானத்தை அப்படியே அந்த இடத்துல இருக்கணும். சாதாரண சாஸ்திரம் சொல்ற ஒரு மூணு நாளாவது திவ்ய தேசத்துல இருக்கணும்னு சாஸ்திரம். அப்பதான் நன்னா உணர்ந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அத்தனை வசதி. இவா ஜோரா பன்றிபுரத்தை ஆனந்தமா சுவாமிய பார்த்துட்டு வந்து எல்லாரும் கைய கோதுன்னு தட்டா மாலை சுத்துவா. அப்புறம் யாருமே கிடைக்கலன்னா அவா காலை பிடிச்சிருந்தா குட்டிக்கரன் அடிப்பா, ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிருந்து ஒருத்தர் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுவா. அது பன்றிபுரத்துல விசேஷம். வயசானவா குழந்தைகள் யாரும் பார்க்க மாட்டான், இப்படி கை தட்டாமல சுத்துவா. யாரும் ஆடிந்தா அவ கூட போய் ஆடுவா. அவ என்ன ஜாதி, என்ன குலம், என்ன பாஷை, அதெல்லாம் மகாராஷ்டிரத்துக்கு முக்கியமே இல்லை. பன்றிபுரத்துக்கு வந்திருக்கா ஆடுறா, தானும் கை கோத்துன ஆடுவா. ஆடி முடிச்சோன்னு யார் கூட ஆடினாலோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர சேவிச்சுப்பா. கணவன் மனைவியா இருந்தாலும் சேவிப்பா. சாஸ்திரத்தெல்லாம் மீறின ஒரு இடம் பன்றிபுரம். அண்ணா தம்பியா இருப்பா, வயசானவாளா இருப்பா, பேரனும் தாத்தாவும் இருப்பா, ஆனா நமஸ்காரம் பண்ணுவா. ஏன்னா பாண்டரங்கன் எந்த வேஷத்துல வந்து எப்படி விளையாடுறான்னு தெரியாது. பன்றிபுரத்துல எந்த இடத்துலயுமே பகவான் எந்த ரூபத்துல வரான்னு தெரியாது. தெய்வம் மனுஷ்ய ரூபேன எப்படி வந்தாலும் வருவார், எந்த விதத்துல வேணாலும் வருவார். வழிபோக்கனா வந்து பதில் சொல்லிட்டு போவார், ஸ்ட்ரேஞ்சரா வந்து நமக்கு வழி காட்டுவார். சந்துக்காராம் சரித்திரத்தெல்லாம் அவர் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வந்துட்டு போறான் பாண்டரங்கன். பல சந்தர்ப்பங்கள்ல இது பகவான் அப்படின்னு நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. ரொம்ப ஆச்சரியமா சுவாமி அந்த லீலைய பண்ணி காட்டிடுவார், அதுதான் வசதி. அந்த மாதிரி அழகா ஆடி பாடி ஏகாதசி விரதம், ஏகாதசி கண்முழிக்கிறா, ஏகாதசி கண்முழிக்கணுமே அவள் சொல்றதே, அவள் பாடி வசனம் பண்ணிட்டே இருக்கா. பொழுது வந்தா முடிஞ்சது, அழகா ஏகாதசி முடிஞ்சது, துவாதசி வந்தது. காத்தாலும் அந்த பகவானுடைய காக்கடா வார்த்தை எல்லாம் பார்த்தார்கள். பாண்டரங்கன் சாக்ஷா மன்மத மன்மதன் ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு தகதகடகடகான்னு ஜொலிப்பான். பக்தாவை பார்த்துட்டான்னா அவனுக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது, தலகால் புரியாது. சாதாரணமா அந்த ஆத்துல குழந்தைகள் பிடிச்சது யாரா வந்துட்டான்னா அது குட்டி கரணம் அடிக்கும், எல்லாம் அந்த குரங்கு சேஷி எல்லாம் காட்டும், கோமாளித்தனம் எல்லாம் காட்டும். இருக்கா அதுக்கு தலகால் புரியல அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி இத்தனை பக்த ஜனங்களை பார்த்தாச்சுன்னா பாண்டவனுக்கு தலகால் புரியறது இல்லையா, நம்ம பாட்டுக்கு ஆடுறான் பாடுறான். ருக்மணி பிராடி சொல்லலாம், ரொம்பதான் ஆடாதீங்கோ, அட போடி, எத்தனை பக்த ஜனங்கள் எவ்வளவு பஜனை பண்றா, இந்த பஜனைக்கு ஆடாம வேற எதுக்கு நான் ஆடுவேன் அப்படின்னு பாண்டவனை இடுப்புல கையை வச்சுட்டு ஆடும்படியான ஒரு ஸ்தலம் பண்டரிபுரம். அழகா துவாதசி வந்தாச்சு, இவா எப்பயும் போல அழகா சந்திரபாகால குளிச்சுட்டு இன்னைக்கு யாராவது ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். ஏகாதசி ஏகாதசி ருட்டீனா பண்ணிட்டு இருக்கா, பல வருஷமா பண்ணிட்டு இருக்கா, இந்த ஏகாதசிக்கும் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். நிறைய பேர் வந்திருக்கா, அப்ப யாரோ பெரிய பணக்காரா, அழகா நிறைய பணக்காரம் என்ன பண்ணிட்டா, சரி ஏகாதசிக்கு யாராவது, இப்ப எல்லாம் ஜோசியக்காரர் சொன்னா உடனே பண்ணிடுவோம், சாஸ்திரங்கள் சொன்னா பண்ண மாட்டா, சத்குரு சொன்னா பண்ண மாட்டா, ஜோசியக்காரர் சொன்னா எதை வேணா பண்ணுவா, மொட்டையடினா மொட்டையடிப்பா, திருநள்ளாறு போனா திருநள்ளாறு போவா, குலதெய்வத்துக்கு போனாதான் நடக்கணும், குலதெய்வம் தேடிட்டு போயிடுவா, அதுக்கு குலதெய்வம் இருக்கிற இடம் கூட தெரியாது. ஜோசியக்காரா சொன்னான்னா அதுதான் வேத வாக்கு, வேதமே சொன்னாலும் அது வாக்கே கிடையாது. ஜோசியக்காரா சொல்லியாச்சு, வாஸ்துக்காரா சொல்லியாச்சு, நியூமராலஜிக்காரா சொல்லியாச்சுன்னா பேரை கூட ரிப்பேர் பண்ணிப்பா, என்ன வேணா பண்ணுவா, வீட்டையும் இடிப்பா. அதே சத்குரு சொன்னாலோ சாஸ்திரம் சொன்னாலோ அதுக்கு ஒரு விலை கிடையாது, இது லோக பிரசித்தம். நிறைய பணக்காரர்களுக்குலாம் என்னவோ பண்றீங்க, பொறுத்து அன்னதானம் போடணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டான். அழகா ஏற்பாடு நடக்கிறது, அபாவா 1000 பேருக்கு அன்னதானம், 1000 பேருக்கு அன்னதானம் சொல்லிட்டு நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கா. சாப்பிட்டவாளுக்கெல்லாம் தட்சிணை வேற கொடுக்கறா, அப்ப கேரண்டியா எல்லாரும் அங்கதானே போவா, சாப்பாடும் கொடுத்துட்டு தட்சிணையும் கொடுக்கறான், அங்கதானே போவா. எல்லாரும் பயின்றே இருக்கா, நிறைய பேர் போதல பகவா பார்த்தாரு, எப்படி நமக்கு 2 பேர் அனுப்புவான் பாண்டரங்கன் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. இந்த அழகா அந்த சோளம் இருக்கும் இல்லையா, ஜாவரின்னு இல்லையா, அந்த ரோட்டி தான், அவ்வளவுதான், அந்த ரோட்டியும் ஒரு சப்ஜி, அவ்வளவுதான், அவளால முடியும். 2 பேர் கொடுப்பா, கொடுத்துட்டு இவா சாப்பிடுவா, அப்புறம் ஊருக்கு கிளம்பி விடுவா, இவ்வளவுதான் அவளோட ருட்டீன். இப்படி பாக்குறான், யாருமே வரல, நேரம் போயிட்டே இருக்கு. துவாதசி நேரம் முடியறதுக்குள்ள கொடுக்கணும் பாரணை, அந்த டைம்குள்ள கொடுக்கணும் இல்லையா. பார்த்துட்டே இருக்கா, போதல பகவா பார்த்தாரு ஆளே வரல. பாண்டுரங்கா, பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு வழக்கம், இவ்வளவு வருஷமா நீ நடத்திட்டுட்டாய், இன்னைக்கும் நீயே நடத்திக்கோ. நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, எப்பவுமே ஞாபகம், நாம் பண்ணலே ஹரி பண்றான், நம்ம பண்ற எல்லா நல்லதும் உள்ளுக்குள்ள ஹரி தான் பண்றான், நான் பண்ணலே ஹரி பண்றான். அகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. விஜயதாசர் எப்பொழுது இதையே சொல்லிட்டு இருக்கார், மத்த சம்பிரதாயத்து ஆச்சாரியர், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, ஹரி பண்றான் ஹரி பண்றான் ஹரி பண்றான். கோவிலுக்கு எல்லாம் போறோம்னா ஹரி கையை பிடிச்சி அழிச்சுட்டு போறான். சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, இந்த குழந்தைகளுக்கு கோவில்லாம் தெரியுமா, அப்பா அம்மா எங்க அழிச்சு போறாலும் அழிச்சுட்டு போகிறதோன்னு. அந்த மாதிரி பாண்டரங்கன் கிருஷ்ணன் ராமன்லாம் நம்ம கையை பிடிச்சி வா என் கோவிலுக்கு வா, திருப்பதி போறோம் அப்படின்னா போகல, திருப்பதி பெருமாள் கையை பிடிச்சி அழிச்சுட்டு போற, பத்மநாப சுவாமியை பார்க்க போறோம் அப்படின்னா பத்மநாபன் கையை பிடிச்சி அழிச்சுட்டு போறான், துவாரகா போறோம் அப்படின்னா துவாரகாநாதன் வா அப்படின்னு கையை பிடிச்சி அழிச்சுட்டு போறான். அவன் சங்கல்பத்தினாலே தான் போறான். அதனால ஹே பாண்டரங்கா பண்டரிநாதா, எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு காத்துட்டு இருக்கார். நேரம் போயிட்டே இருக்கு, இப்படி உட்கார்ந்து இருக்கும்பொழுது ஒரு வயசானவர் இப்படி வரார், கையில அப்படி தடிய வச்சுண்டு அப்படியே ஹா ஆ அப்படின்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஒரு வயசானவர் வந்தார். இப்படி பார்த்தார், இந்த போதல பாபா எங்க இருக்காரங்க வந்து உட்கார்ந்தார். அப்பா பசிக்கிறதே, பசி காது அடைக்கிறதே அப்படின்னு போதல பாபா பார்த்தார். சுவாமி பசிக்கிறதா சாப்பிடணுமா, ஆமாம்ப்பா ஏதானு இருந்தா கூட அப்படின்னார். இவர் சொன்னார், என்கிட்ட இருக்கு, நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொடுக்கறது வழக்கமா வச்சுருக்கேன், பகவத் கிருப்பையினால, தன் பெருமை பேசல, பகவத் கிருப்பையினால பண்றதா வச்சுருக்கேன், ஆனா நான் கொடுக்கறது வெறுமே இந்த ஜொன்னா ரொட்டியும் சப்ஜியும் தான், நான் 1000 பேருக்கு சாப்பாடெல்லாம் போடுறான், அங்க போனாலாம் நல்ல சாப்பாடு, ஃபர்ஸ்டா சடபடலா விருந்து உண்டு, பாயசம் முதற்கொண்டு எல்லாம் கிடைக்கும், தட்சிணையும் கொடுக்கறாளாம். அவர் சொன்னாலா, போப்பா ஏற்கனவே உடம்பு கலப்பா இருக்கு, அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது, அது தவிர பக்தாளுக்கு எல்லாம் தடபுடலா விருந்தெல்லாம் வேண்டாம், சரீர யாத்திரை நடத்துறதுக்கான ஆகாரம். பல சந்தர்ப்பங்கள் நம்ம பார்க்கலாம், எத்தனையோ விசேஷங்கள்ல தடபடலா விருந்து ஏற்பாடு பண்றோம், எவ்வளவு பொருள் வீணா போயிட்டு இருக்கு, நம்ம கொடுக்கற பைசாவுக்கு சாப்பாடு யாரும் சாப்பிடுறதே கிடையாது. அதுவும் யார் டெய்லி நல்லா சாப்பிட்டு இருக்காளோ அவளுக்கு தான் சாப்பாடே போடும். படப்படவா விருந்து ஏற்பாடு பண்ணி அந்த விருந்தே பார்க்காத வாழ் கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவா. ஏற்கனவே அவாவா ஆத்துலயே நெய்யெல்லாம் விட்டு ஜோரா சாப்பிடுற கூட்டத்து கொண்டு கூட்டம். ஆமா என்னத்த பண்ண நல்லா பண்ணிட்டா. நான் இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ண கம்பேர் தானே பண்ணி பார்க்கும். எவ்வளவு வேணா பண்ணுங்கோ இருக்கிறவாளுக்கு கொடுத்தோம்னா குற்றம் குறைதான் சொல்லுவான். இது லோக பிரசித்தம். அவர் சொன்னார், வயிறு பசிக்கிறதுப்பா, இந்த உடம்பு ஒவ்வொரு நாளும் எழுந்து காரியம் பண்றதுக்கு தெம்பு வேணும். அதானே ஆகாரத்துடைய பரம பிரயோஜனம். என்ன என்னைக்கு மரணம்னு இருக்கோ அது வரைக்கும் இந்த உடம்பு ஓடணும். இந்த உடம்பு யாத்திரை நடக்கணும். தேக யாத்திரைன்னு பெரியவா சொல்ற இந்த தேக யாத்திரையில பக்தி பண்ணணும், நாமஜபம் பண்ணணும். இதுக்கு தேக யாத்திரை நடக்கணும்னா என்னைக்காவது ஒரு நாள் பகவத் தரிசனம் கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ நாமளும் பகவானை பார்க்கணும், பகவானை அடைஞ்சுடணும், பகவானை அனுபவிக்கணும். இல்லாட்டி வாழறதுல என்ன பெரிய பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க. விதவிதமா பணம் சம்பாதிச்சு ஜோரா வீடு வாசல் எல்லாம் கட்டி லோகத்துல பல பேர் கொண்டாடுறதுனால மனசு திருப்தி ஆயிடுறதா, நிம்மதியா தூக்கம் வந்துடுறதா, சரீரத்துக்கு நீ எவ்வளவு வேணா கம்ஃபர்ட் கொடுங்கோல. உலகத்துல நன்றி கெட்ட ஜென்மம் எதுன்னா முதல்ல நம்ம சரீரம் தான். நன்றி கெட்ட ஒரே வஸ்து முதல்ல இதுதான். நீங்க காத்தால நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு மத்தியானம் மோசமா கொடுங்கோலே, சும்மா இருக்காது நாக்கு. நல்ல இடத்த தூங்கிட்டு ஒரு நாள் பாவப்பட்ட ஒரு தாட்சான படுக்க சொல்லுங்க, படுக்காது, தூக்கம் வராது. எத்தனை பேர் சொல்லுவாங்க எங்காத விட்டு வேற இடத்துக்கு போனாலும் தூக்கம் வராதுன்றா. நன்றி கெட்ட ஒரு வஸ்து நம்ம உடம்பு தான். எத்தனை குடிச்சு தொலைச்சாலும் திருப்தி ஆக போறது இல்லை. அது நாக்குக்கா இருக்கட்டும், உடம்புக்கா இருக்கட்டும், எதவானா கொடுங்கோல. சத்தியமா இது வந்து இன்னும் 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 பேராச பிடிச்ச ஒண்ணு இந்த உடம்பு. இந்த இந்திரியங்கள்லாம் இந்த அக்னியில நெய்ய ஊத்துறா மாதிரிதான். பெரியவா சொல்றா அக்னி அணைக்கணும் அப்படின்னா நெய்ய விட்டுட்டே இருந்தா ஜாஸ்தி தானே எரியும். நம்ம நினைக்கிறோம் சரி இதை அனுபவிச்சு விட்டா இது அடங்கும்னு. இது அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் 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 கேட்கறதே ஒழிய போதும்னு தோணிருக்கா. நன்னா பாருங்க, நமக்கு பணம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக சரீரத்துக்கான கம்ஃபர்ட் தான் ஜாஸ்தி பண்ணிருக்கோம். நன்னா கவனிச்சு பாருங்க, பணம் கம்மியா இருந்தபோது ரப்பர் செருப்பு ஹவாய் செருப்பை போண்டு திருவிழா நடந்திருக்கும். பணம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகட்டமே ஒரு நல்ல லெதர் செருப்பா வாங்குவோம். கிடல ஹவாய் செருப்பு போனா தக்கு டக்குன்னு அடிக்கிறது, மழையில அழுக்காயிடுறதுன்னு. அப்புறம் மழைக்கு ஒரு செருப்பு, வெயிலுக்கு ஒரு செருப்பு, ஆபீஸ்க்கு ஒரு செருப்பு, வெள்ள போறதுக்கு ஒரு செருப்பு, எல்லாம் கவனிச்சு பாருங்க. சரீரத்தோட கம்ஃபர்ட் தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. முதல்ல ஏதான ஒரு ஒன்றும் கிச்சனை இன்னும் இருப்போம். கொஞ்சம் பணம் வந்தோன்னா சரி இன்னும் பெரிய லெவல் வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல ஏசி போடலாம், அப்புறம் இன்னொரு ரூம்ல ஏசி போடலாம், அப்புறம் இன்னொரு ரூம்ல ஏசி போடலாம், அப்புறம் இதை விட பெரிய வீடா பாருங்க இந்த கம்ஃபர்ட். அதுக்கப்புறம் முதல்ல சைக்கிள்ல போயிட்டு இருப்போம், சைக்கிள்ல போய் உடம்பா ஹெல்த்தியா இருந்தது, ஆச்சு டூ வீலர் வந்தது, அப்புறம் கார் வந்தது, அப்புறம் அந்த கார்லயே இன்னும் பெரிய கார், அப்புறம் இன்னும் பெரிய கார். சரீரத்துடைய கம்ஃபர்ட் தான் ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கும். பணம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்ம உருப்படியா பண்ற காரியம் இதுக்கு கம்ஃபர்ட் ஜாஸ்தி கொடுத்துட்டே இருக்கும். கம்ஃபர்ட் ஜாஸ்தி கொடுக்க கொடுக்க இது வியாதி ஜாஸ்தியா இருக்கு. டாக்டர் சொல்றான் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடுத்து நடங்குவோன்றான். முன்னாடி நடந்திருக்கும் கொலஸ்ட்ராலே வரல, முன்னாடி எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாச்சு. இதுக்கு சுகத்தை கொடுத்துட்டு அப்புறம் இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாது, அப்புறம் போய் என்னத்த வாயை கட்டுறது வயிற்ற கட்டுறது என்னத்த வாங்க சுகம் என்னன்றும். கடைசியில இதுக்கு சுகம் கொடுக்க கொடுக்க பரம விரோதியா நம்மள படுத்து. இதுதான் இந்த சரீரத்தினுடைய சுவாவம். அதனால அந்த வயசானவர் சொன்னார், ஆகாரம்ன்றது தேக யாத்திரை நடக்கிறதுக்காக தான்ப்பான். இன்னைக்கு கூட இந்த பாம் சந்திர டோங்கரும் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். சன் துக்காராம் ஒரு 13 நாள் தனியா குகையில உட்காந்து தபஸ் பண்ண இடம், ஒரு 3/4 மணி நேரம் மலையில ட்ரெக்கிங், அதுக்கப்புறமா அப்படி ஒரு ஒத்தையடி பாதையில் இப்படி ஏறி போகணும். அங்க போனா அங்க ஒரு சாது உட்காந்துருக்கார். அவர் மத்தியானத்துக்கு சாப்பிடுறார். என்ன தெரியுமா சாப்பிடுறார்? வேக வச்ச கொண்டக்கடலை, அது உப்பு இருக்கான்னு கூட தெரியல, வாழைப்பழம். இது என்ன காம்பினேஷன், நீங்க எங்கேயா சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். அதுல ஒன்னும் தாளிச்சு கொட்டல, ஒண்ணுமே பண்ணல, வெறும வேக வச்ச கொண்டக்கடலை, அதை ஒரு பிடி சாப்பிடுறார், வாழைப்பழம் சாப்பிடுறார். அவ்வளவுதான். சாப்பிட்டவர் கையில உட்காந்து அவர் பாட அபங்கம் பாட ஆரம்பிச்சுட்டார். நம்ம எல்லாம் சாப்பிட்டோன்னு அபாடா நல்ல சாப்பாடும் உடம்ப சாய்ப்போம், அப்புறம் இப்படி உட்காந்து தூங்குவோம், இதானே பண்ணுவோம். சாப்பிட்டார் முடிச்சார், அவர் பாடு உட்காந்து பகவத் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். வேற ஒரு பேச்சுமே இல்லை. அப்ப தேக யாத்திரை நடந்துட்டு தானே இருக்கு. ஆடு மாடு எல்லாத்துக்கும் ஆகாரம் சாப்பிட்டு இருக்கு, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதனால அவர் சொல்லிட்டார், அப்பா ஆகாரம்ன்றது தேக யாத்திரைக்கு. அதுவும் எந்தெந்த யார் யார் எவ்வளவு ஆகாரம் சாப்பிடணும்னே நியமங்கள் இருக்கு. பிரம்மச்சாரி தான் அன்லிமிட்டட் மீல்ஸே சாப்பிடலாம். குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் 32 கவளம் சாப்பிடலாம். வானப்பிரசத்துக்கோ 16 கபளம் சாப்பிடலாம். 16 கபளம்னா ஒரு உருண்டை வச்சுக்கோங்க. அதே சன்னியாசிகள் அப்படின்னா அந்த உசுறு போகாம இருக்கிறதுக்கு உடம்பு எவ்வளவு ஊற்றிட்டு அவ்வளவு சாப்பிடணும். காஞ்சி மகாபரி வாழை தூண்டு சாப்பிடுவோம், இவ்வளவுதான் சாப்பிடுவேன். இன்னைக்கு எத்தனையோ சன்னியாசிகள்லாம் நான் பார்த்திருக்கேன், அவள் சாப்பிடறதுனா இவ்வளவுதான் சாப்பிடுவேன் ஒரு பிடியோ என்னமோ அந்த வேலைக்கு அவ்வளவுதான். அப்புறம் ஒரு வைராக்கியம், இவ்வளவு அவர் சொன்னார் போசல பாபா ரொம்ப சந்தோஷம், ரெடியா இருக்காப்பான் இல்ல சுட சுட பண்ணி தரேன்னு சொல்லி அங்க விறகெல்லாம் மூட்டி அழகா ஓரத்துல ஒரு கல்ல போட்டு இந்த ஜாவடி இருக்க பாருங்க அந்த பாக்கி மேல அழகா நன்னா தட்டி ஜோரா அதுல போட்டு போட்டு அவர் மனைவி எடுக்கிற இன்னைக்கு பாக்கலாம் அந்த வார்க்கடி சம்பிரதாயம் இருக்கிறா. இத்தனோண்டு ஒரு டெம்போவை பிடிச்சிருவா அதுலயே அவளோட பேகல இத்தனோண்டு பேகெல்லாம் வச்சு இப்படிதான் போறவளவு இல்லை. நம்ம கிளம்பினால யாத்திரைகள் ரெண்டு பெட்டி தான் முதல்ல நிக்கிறது, நம்மளோட பெட்டி பெருசா இருக்கு, அதுக்கு ஒரு தனியா இடம் வேற. அவள் அவருக்கு இன்னொன்று ஒரு பேகு கட்டிக்கிறதுக்கு ஒண்ணு, உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது உடுத்திக்கிறது ஒண்ணு, கட்டிக்கிறது ஒண்ணு, அவ்வளவுதான். இதையே துவைப்பா, இதையே காய வைப்பா, அதையே மாட்டுப்பா, அதுலயே பாத்திரம், எல்லாரும் உட்காந்து சமைப்பா, எல்லாரும் சாப்பிடுவா, பாண்டங்க பஜனை பண்ணுவா, பன்றிபுரம் போவா வருவா. எத்தனை பேர் இப்ப கூட வார்த்தை பாக்கலாம். கம்ஃபர்ட் எல்லாம் பாக்காம ரோட்ல படுத்துக்கிறா, எங்கேயாவது படுத்துக்கிறா. இல்ல ஸ்திரீகள்லாம் தலையில துளசி மாடத்தை வச்சு வேற நடக்கிறான், நமக்கு எப்படிதான் தோன்றது இல்ல. நமக்கெல்லாம் தலையில இருக்க கணத்தினால சும்மாவே நடக்க முடியல, நம்ம தலைக்கு மேல கணத்தை வச்சு நடக்கிறா. துளசி மாடத்தை கணத்தை வச்சு தன் தலை கணத்தை குறைச்சுட்டு நடக்கிறா. எப்படிதான் முடிகிறதோ தெரியல, வாழால் ஆச்சரியமா இருக்கு. அத்தனை விசேஷம், அழகா புதுசா ஜோரா அந்த ரோட்டி பண்ணி அவள் ஏதோ சப்ஜி பண்ணிருக்கா. அதையும் கொடுக்கும்போது அழகா ஒரு வயசான ஸ்திரீ வந்தா, எங்கேயாவது சோறு கிடைச்சா உக்காந்துருவேல அப்படின்னு விட்டா. உடனே அவர் சிரிச்சா, வந்துட்டியாடி ஒன்னத்தான் நினைச்சேன். உடனே அவசன் சிரிச்சா, நீங்க தானே என்னதானே நல்லா நினைப்பேன், எனக்கு தெரியுமே என்ன நல்ல கமகமகமான மனம் வருது, எனக்கும் சேர்த்து கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னார். போசல பாபா பார்த்து அவர் கண்கள்ல கண்ணீர்னா, அவருடைய விரதம் ரெண்டு பேருக்கு கொடுக்கணும், ஒருத்தர் வந்துட்டாரு என்ன பண்ணலாம் நினைச்சா, இப்ப அவர் மனைவியும் வந்துட்டா, வயசான தம்பதிகள் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாண்டரங்கா உன் கிருபை அபாரம், என்ன வேணா வரட்டும், நீங்க பாடுக்கு நாமஜம் பண்ணிட்டே இருக்கோல, அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்ல பகவான் எல்லாத்தையும் மாத்துவோம். சினிமாலலாம் திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தா நல்லா இருக்கும், ஆரம்பத்திலே கதை தெரிஞ்சிருந்தா போர் அடிச்சிடும். திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட், 2020 மேட்ச் இருக்கட்டும், எல்லா 2020 ஏண்டா ஓடுறதுன்னா, கடைசி பால்ல சிக்ஸ் அடிக்கிறான் ஃபோர் அடிக்கிறான் சொன்ன, கடைசி பால் வின் பண்ணிட்டோம்னா நைல் பைட்டிங் மூவ்மெண்ட் சொல்லுவேன், நகம் கடிக்கிற மாதிரி உட்காந்து பாக்குறது. ஆரம்பத்திலே வின்னிங் ப்ரொசீஜர்ல இருந்தானா பெருசா ரசம் இல்லை, கடைசி வரைக்கும் கேட் ஆன் த வால் பொசிஷன் மாதிரி இருக்கணும். கடைசி ஒரு ஓவர் அடிச்சு தூள் கிளப்பிட்டானா, அப்பா என்ன மாதிரி தெரியுமா அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் எல்லாம் பிளசன்ட் சர்ப்ரைசஸ், அவன் என்ன பண்ண போறான் எப்படி பண்ண போறான்னு தெரியவே தெரியாது. திரௌபதிக்கு கடைசி வரைக்கும் என்ன நடக்க போறதுன்னு யாருக்குமே தெரியல, எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டான், அவ்வளவுதான் நினைச்சா. அப்ப வந்தது வஸ்திரம், அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்ல அப்படியே உள்டாவா பண்ணுவான், அது பகவானுடைய மகா கிட்டிகாரதனம். இவர் கண்கள் ஆனந்த பாஷம், பாண்டரங்கா சரி கலக்கிட்டேடா பயல, எத்தனை ஆச்சரியமா தம்பதிகளை கொண்டு வந்து விட்டுவிட்டாய், சந்தோஷமா ரெண்டு பேரும் சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சோன்னு இவாளையும் சாப்பிடுங்கன்னா, இவாளும் சாப்பிட்டா. அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷம், மனசும் வயிறும் அப்படி நிறைஞ்சிருக்கு. அந்த லேடி இவளை பார்த்து சொல்லிட்டா, இவர் இவர் ஸ்திரீ புருஷனை பார்த்து சொல்லிட்டா, போதல பாவை பார்த்து வயசானவர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடுப்பா, இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா. அப்போ போதில பாபா சொன்னா, பிளீஸ் பண்றதுக்காக சொல்றேன், இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடுலாம் இருக்கு, நீங்க 1000 பேர் இருக்கிற இடத்துக்கே போய் சாப்பிட்டுருக்கலாம், 1000 பேர் கண்ணதானம் பண்ற இடத்துல போய் சாப்பிட்டுருக்கலாம். அவர் சொன்னார் இல்லப்பா, அங்கெல்லாம் கரெக்டா 1000 பேருக்குன்னா 1000 பேருக்கு தான் சமைப்பா, முன்னாடி நாளே டோக்கன் கொடுத்துருவா, அந்த டோக்கன் வாங்கினவா மட்டும்தான் சாப்பிட முடியும், நினைச்சபடி நினைச்ச பேர்லாம் போக முடியாது, என்னெல்லாம் யாரும் கூப்பிடல, எங்கிட்ட டோக்கன் இல்லை. போதில பாபா சிரிச்சா, என்ன ரொம்ப கொண்டாடுறதுக்காக நீங்க சும்மா குறை சொல்றேன், அப்படிலாம் கிடையாது. இவர் சிரிச்சா, இந்த வயசானவரப்பா நீ பக்தன், அதனால உனக்கு உலகத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியல, இதெல்லாம் ரெட்டநாக்கு உலகம், அப்படின்னு அந்த பாம்புக்கு ரெட்டநாக்கு இருக்கும் பாத்திருக்கீங்களா, இந்த பாம்போட நாக்கு மட்டும் ரெண்டு ஒய் மாதிரி இப்படி இருக்கும், வி மாதிரி வெட்டி விட்டுருக்கும். அந்த மாதிரி மனுஷாலும் சொல்றது ஒண்ணு, வெள்ள சொல்றது ஒண்ணு, உள்ள நினைக்கிறது ஒண்ணா, அதனால பாம்பு மனுஷாலும் ஒண்ணுன்னு ரெட்டநாக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி உனக்கு தெரியாதப்பா, நீ பக்தன், வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுட்டு இருக்காய், அப்படி இல்லப்பா உலகம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது, நீங்க சும்மா சொல்றேன்னா. அவர் சொன்னார் வரையான அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுடுமான்னு, சரி வரேனே அப்படின்னு. உடனே அந்த வயசானவர், அவருடைய மனைவி போசல பாவா, அவருடைய பத்னி, எல்லாருமா சேர்ந்து அந்த அன்னதானம் கொடுக்கற இடத்துக்கு போறான். வாசல் நின்று இருக்க செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் நின்று இருக்கான். உள்ள போகலான்னு போறான். அவ சொல்லிட்டா டோக்கன் எங்க, டோக்கன் இருந்தாதான் உள்ள. ஒரு சொன்னார், இல்லப்பா நேற்று நான் டோக்கன் வாங்க முடியல, வயசானவன் ரொம்ப பசிக்கிறது, 1000 பேருக்கு சமைச்சிருக்கான், நான் ஒருத்தன் சாப்பிடுறது என்ன எடுப்பது, அதெல்லாம் கிடையாது, டோக்கன் இருந்தா தான் உள்ளே என்ட்ரி அலௌட் அப்படின்னுட்டான். இவர் உடனே பார்த்தாங்க, நிறைய பேர் ஆர்கனைசர் இருப்பா இல்லையா, பாத்துக்கிறவாள்லாம் இருப்பா இல்லையா, இப்ப பணக்காரனுடைய வேலைக்காரன் அதான் கிட்ட சொன்ன, ரொம்ப பசிக்கிறதுப்பா, ஏழப்பா, இங்க நல்லா விருந்துன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன்பா. போசலபா பாக்குற, ஐயோ என்ன நியாயத்துக்கு பொய் சொல்ற கிழவர், நன்னா சாப்பிட்டு வந்திருக்கார், இப்பதான் இவர் சாப்பாடு கொடுத்து வந்திருக்காரு, இப்படி பாக்குற போசலபாவா, இவர் என்னமோ அவா மோசமானவர் சொன்னார், இவர் அதை விட மோசமானவரா இருக்காரு, இப்பதான் வயிறு முழுக்க சாப்பிட்டு திரும்பி சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அநியாயம் பண்றாரு அப்படின்னு பாக்குறாரு போசலபாவா. அவருக்கு பயத்துல வாயே அடைச்சு போயிடுது போசலபாவாக்கு. இவர் வயசானவர் பார்த்தா, ரொம்ப பசிக்கிறதுப்பா, கொஞ்சோண்டுப்பா, ஏதாவது மிச்ச மீதி இருந்தா கூட பரவாயில்லப்பா, அதெல்லாம் கிடையாது, டோக்கன் வாங்கினவாளுக்குதான், அதை பாருங்க, 1000 வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் ரெடியா இருக்கு, தட்சிணம் ரெடியா இருக்கு, 1000 பேருக்குதான், 1000 பேர் ரெடி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் இருப்பார், அவர்கிட்டயும் போய் கேட்டார், 1000 பேர் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒருத்தருக்கும் கிடையாதுன்னுட்டார். இவர் பார்த்தார், திடீர்னு வேகமா உள்ள ஓடினார் இந்த வயசானவர், போங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தள்ளிட்டு ஓடலான்னு ஓடினார். உள்ள ஓடும் பொழுது அந்த செக்யூரிட்டி கோவம் வந்துடுத்து, மத்தவாளுக்கும் கோவம் வந்துடுத்து, அந்த ஆர்கனைஸ் பண்ணவா பணக்காரன் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கும் கோவம் வந்துடுச்சு, என்னடா அந்த கிளம் பக்கி மாதிரி அலையறது சக் அப்படின்னு. அந்த சாப்பாடு கலையறது எந்த விதத்துல குத்தமாக முடியும், பசியும் போது சாப்பாடு வேணும்னு பாயிருந்த ஒரு தப்புமே இல்லை, பசி வந்தா நிஜமாவே அதுதான் உலகத்துடைய ஆதாரம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரித பிராண அபான சமாயுக்த பசாம் எண்ணம் சதுர்விதம். ரொம்ப அழகா பகவான் கீதையில சொல்றார், நான் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைஸ்வானர்ன்ற பசியா இருக்கேன்றான். உள்ளுக்குள்ள அந்த பசி இருக்கு பாருங்க, ஸ்வயம் பகவான். அதனால பகவான் இன்னும் உணரலன்னு சொல்லவே சொல்லாதீங்க, கரெக்டா 3 வேளை மணி அடிக்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரித, அத்தனழகா உள்ளுக்குள்ள பசியா இருக்கிறது ஸ்வயம் பிரம்மம் தான். அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்றார். அத்தனை ஆச்சரியம் உள்ள போறா, ஏ வெள்ள தள்ளுடா அந்த கிழவனை அப்படின்னு யாரோ ஒருத்தர் கத்த, செக்யூரிட்டிக்கு வெக்கமா போயிடுத்து, சே அப்படின்னு சொல்லி கையில ஒரு தடி வச்சிருக்கான், ஓங்கி அடிச்சான் அவர் முகத்துக்குல, வயசானவராச்சே ஐயோ அப்படின்னு தோணவே ஓங்கி அடிச்சான். அடிச்ச அடுத்த நிமிஷம் அத்தனை பேர் ஆ ஐயோ அப்படின்னு முதுக பிடிச்சிட்டு கத்தினான். எப்படி பிட்டுக்கு மனசு வந்த சிவபெருமான் அடிச்சு அத்தனை பேர் முதுகலையும் விழுந்ததோ அந்த மாதிரி கிழவன் அடிச்ச உடனே அத்தனை பேர் முதுகலையும் ஆ அப்படின்னு கத்தினான். ரெண்டு பேர் மேல மட்டும் அடி விழல, ஒண்ணு போசல பாவா அவர் பத்தினி, அது அத்தனை பேர் மேலையும் அடி விழுந்தது, அடிச்ச செக்யூரிட்டி கார்டு மேலே ஆ அப்படின்னு அவனும் கத்தினான். கத்தினா அடுத்த க்ஷணம் அந்த வயசானவரும் அவர் பத்தினியும் மறைஞ்சு போயிட்டார். போசலபாவா கதறினார், என்ன நடந்ததுன்னே அவருக்கு புரியல. அத்தனை பேரும் ஓடி வந்து போசலபாவா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அவர் கண்கள்ல கண்ணீர் வழி அப்படியே நிக்கிறார். நீ யார, அவர் யார கூட்டின்னு வந்தாள், யார் அவர் அப்படின்னார். போசலபாவா, அவரா அவரா, நான் கொடுத்த இது ஏழை கொடுத்த சப்பாத்தி சாப்பிட வந்த பாண்டரங்கன் பன்றையினாதன் கதறினார். வந்தது ஸ்வயம் பாண்டரங்கன். இவர் பாட்டுக்கு அந்த ருட்டீனா வச்சிருந்துருக்கார் இல்லையா, எப்பயும் அவன் தான் வந்துட்டு இருக்கான். இந்த வாடி பிரத்யட்சமா அவருக்கு அனுகிரகம் பண்ணணும், இப்படி வந்துட்டான். அவர் மனைவியும் கதறினார், பாண்டரங்கனா துக்குமாயி தேவியா, நாங்க கொடுக்கற வண்ணத்தை வாங்கிக்கிறதுக்கு வந்துட்டானா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. அன்போட கொடுக்கறதுதான் முக்கியம், பூவோ பழமோ இலையோ ஒரே ஒரு சொட்டு ஜனமா இருந்தாலும் பாண்டரங்கா பண்டரிநாதா ஹே பிரபு கிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா வாங்கிக்காம இருப்பானோ? அதனாலதானே ராமன் சபரி கொடுத்த பழத்தை வாங்கின்றான். பகவான் பக்திக்குத்தான் வசப்பட்டவன், பத்துடை அடியவர்க்கு எளியவன். கதறினார் போதல பாபா அவர் மனைவி, நேர கோவிலுக்கு ஓடினா, பாண்டரங்கா பண்டரிநாதா, அத்தனை பேருக்கு வெக்கமா போயிடுது, ஐயோ பாண்டரங்கன் வந்தான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டோமே, பாண்டங்கன் வந்தா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டோமே, ஐயோ பாண்டங்கன் அடிச்சு விட்டானே அப்படின்னு அவன் கதறான். போசல பாபா ஓடினார் கோவிலுக்கு, பாண்டரங்கா பண்டரீநாதான்னு ஓடி போய் பாண்டுரங்கன் திருவடிய பிடிச்சுண்டா, பிரபோ 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 பண்டரீநாதா, இந்த ஏழை கொடுக்கிற ரோடிய சாப்பிடறதுக்கு வந்தியா, இந்த கிருப தாங்காது பிரபோ தாங்காது, ஏ பிரபோ நான் ஒன்னும் பக்தி பண்ணலையே, நான் ஒன்னும் வைராக்கியசாலி இல்லையே, நான் ஒன்னும் தியாகம் பண்ணலையே, நான் எதையும் விட்டவன் இல்லையே, நான் ஒரு சம்சாரி தானே, ஏதோ ஏகாதசி விரதம்னு பழகி போயிடுது, உன் நாமஜபம் பழகி போயிடுது, அதுக்காக ஏகாதசி ஏகாதசி வர, அதுக்கு இந்த கிருபையா பிரபோ பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரீநாதா கதறினார். அடுத்த க்ஷணம் இடுப்புல கைய வச்சுண்டு சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக பண்டரீநாதன் காட்சி கொடுத்துட்டார். இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றான் போதல பாபாவன். பாண்டுரங்கன் சொன்னா உன்கிட்டேந்து வாங்கி சாப்பிடறது எனக்கு பாக்கியம்னுட்டான். இவர் கதறினார், பிரபு உனக்கு பாக்கியமா? பகவான் சொன்ன, ஆமா கலியுகத்துல இப்படி ஒரு பக்தன் கிடைச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, என்ன ருச்சி தெரியுமா, ஏ ருக்மிணி சொல்லிடி அப்படின்னா ருக்குமாயும் பக்கத்துல வந்துட்டா. ஆமா நிஜமாவே எத்தனை ருச்சியா இருந்தது தெரியுமா, அப்பா அந்த மனசு அந்த பக்தி ருச்சி பக்தி மனம் எனக்கு அதுல தெரிஞ்சது அப்படின்னா. போதல பாபா கதறினார், பாண்டரங்கா பாண்டரங்கா பாண்டரங்கான்னு பகவான் கேட்டான். என்ன வேணும்னா, என்ன வேணும், ஒண்ணும் வேண்டாம், இதே மாதிரி ஆயுஷு முழுக்க ஏகாசி விரதம் இருந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா போதும், ஒண்ணுமே வேண்டாம். பகவான் இது வேணும், நம்ம லிஸ்ட் எடுத்துன்னு போவோம் இல்லையா, இப்ப கோவில் போனா லிஸ்ட் எல்லாம் போகவே மாட்டோம், ஏதானு ஒரு லிஸ்ட் கேரண்டியா இருக்கும், குழந்தைக்கு உடம்பு சரியாகணும், வேலை சரியாகணும், ஆபீஸ் பாஸ டிரான்ஸ்பர் பண்ணணும், ஏதானு ஒரு வச்சிருக்கும், அது நமக்கு நல்லதோ கெட்டதோ தெரியாது, நமக்கு எதெல்லாம் தொந்தரவோ அதெல்லாம் சரியாகணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சிருப்போம். ஒரு பிரார்த்தனையே பண்ணலையா போதல பாபா, ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் பாண்டரங்கா, இன்னைக்குமே அகம்பாவம் வராம நீதான் எல்லாத்தையும் பண்றேன்ற தியானத்தோட நாம ஜபம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டேன்னா எனக்கு அது போதும்பா, அதுக்கு மேல வேற ஒண்ணு வேண்டாம் பாண்டரங்கா பண்டரீநாதான்னு கதறின பகவான ஆசீர்வாதம் பண்ண. அதுக்கப்புறம் ருட்டீனா இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் வர அதே மாதிரிதான், ஒவ்வொரு ஏகாசி துவாதசிக்கும் இப்ப இன்னும் யார் இருந்தாலும் பாண்டரங்கன் பண்டரீநாதன் அபிமானம் வந்துடுத்து, எனக்கு பாண்டரங்கன் காட்சி கொடுத்தா அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒரு வார்த்தை யாருமே சொன்னதே இல்லை, ஊர் முழுக்க மத்தவாள் தெரிஞ்சதே ஒழிய, இவர் எப்பொழுதும் போல அதே வினயம். பகவத் அனுபவம்ன்றது நம்முடைய பலத்தினால கிடைக்கிறது இல்லை, அவனுடைய கருணையினால கிடைக்கிறது. இப்போ கை குழந்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு மலமூத்திர விசர்ஜனம் எல்லாம் பண்றது, அம்மா அலம்பி விடுறான்னா குழந்தையுடைய தபோபலமா சொல்லுங்க, குழந்தை தபஸ் பண்றதா, நான் ஆய் போனா எங்க அம்மா அலம்பி விடணும், நான் கக்கினா எங்க அம்மா தொடச்சு விடணும், ஏன்னா எங்க அம்மா குளிப்பாட்டு தபஸா பண்றது, அது பாட்டு கிடக்குது, அம்மா தன்னுடைய வாத்சல்யத்தினால எல்லாம் பண்றா இல்லையா. அந்த மாதிரி நமக்கு ஒரு பகவத் அனுபவம் கிடைக்கிறதுன்னா நம்முடைய தவத்தினாலே இல்ல, அவனுடைய காருண்யத்தினால், அதை மட்டும் நன்னா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சுவாமிக்கு அழகா ஒரு மாலை கட்டி போட்டோம்னா நம்முடைய தபோபலம் இல்ல, மாலை கட்டுறதுக்கு நேரத்தையும் புஷ்பத்தையும் ஆசையும் அவன் கொடுத்தான். கோவில ஒரு 100 ரூபாய் உண்டியல போடுறோம்னா அந்த 100 ரூபாய் போடும்படியான நிலைமையில பகவான் நம்மள வச்சிருக்கான். திருப்பதிக்கு மலை ஏறினோம் அப்படின்னா மலையேறும்படியான ஒரு ஸ்திதியை பகவான் கொடுத்திருக்கான், அவ்வளவுதானே ஒழி, அவன் பலத்தினாலே மட்டும்தான். அதான் நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாம் பண்ணலே ஹரி பண்றான். எப்பொழுதும் போல அப்படியே வாழ்ந்துட்டு வந்தா பகவானுடைய திருவடியையும் ஒரு காலத்துல அடைஞ்சுட்டான். ரொம்ப சின்ன ஒரு சரித்திரம் தான் அது, சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறவா தான், இவெல்லாம் ஒன்றும் ஒரு பூர்வ ஜென்மத்தில் அவதார புருஷாலெல்லாம் கிடையாது, அவதார புருஷா தான் பக்தி பண்ண முடியும்னு நினைச்சா நம்ம எல்லாம் அந்த கதை சொல்லவும் வேண்டாம் கேட்கவும் வேண்டாம். பகவான் எல்லாருக்கும் பொது, எல்லாரும் அனுபவிக்க முடியும், சாதாரண குடும்பத்தில் இருந்தவா தான் போசல பாபாவும் அவர் மனைவியும். ஆனாலும் அவளுடைய அந்த பக்தியும் நாமஜபமும் பாண்டரங்கன் மேல இருந்த நம்பிக்கையும் ஜெயிச்சு அப்ப அந்த பாண்டரங்கன் நமக்கு வரமாட்டானா, நீங்க உங்க வீட்டுல என்ன வேலை உண்டு, உங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு பண்ணிட்டே வாங்கும், மனசுல பகவானுக்காக பண்றேன்ற அபிப்பிராயத்தோட இருந்துட்டு இருந்தா நிச்சயமா பகவான் கிருபா பண்ணுவான். எத்தனையோ தடவை அவன் கோவிலுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா அவனா கூப்பிட்டு அழைச்சு கொண்டு போய் இவ்வளவு தூரம் எனக்கு பக்தி பண்றா, இத்தனை தூரம் நாமஜபம் பண்றான்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அவனே கொடுக்கறான். நல்லா பக்தி பண்றான், சரி வா கோவிலுக்கு அழைச்சிட்டு போறேன், திருப்பதிக்கு அழைச்சிட்டு போறேன், ஸ்ரீரங்கம் அழைச்சிட்டு போறேன், திகு ஆலந்தி அழைச்சிட்டு போறேன், பண்டிரிபுரம் அழிச்சுட்டு போறேன், சஜ்ஜன்கட் அழிச்சுட்டு போறேன், அவன் அழிச்சுட்டு போறான். இப்ப குழந்தைகள் சமத்தா இருந்தா நம்ம எங்க வெளில போலாம், அப்பா நீ உன்ன ஹோட்டலுக்கு அழிச்சுட்டு போறேன், வா உன்னை எங்கேயாவது டூரிஸ்ட் டூரிசம் அழிச்சுட்டு போறேன். குழந்தை கேட்கறதே இல்லை. அதுக்கு ஒரு அது பண்ண விஷயத்துக்கு அக்னாலேஜ் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி சுவாமியே நம்ம பண்ற காரியங்கள், நம்ம பண்ற பக்தி பஜனை நாமத்தை அக்னாலேஜ் பண்ணி ஒவ்வொரு கோவிலுக்கா அழிச்சுட்டு போற, அழிச்சுட்டு போய் வந்ததுக்கும் ஒரு அக்னாலேஜ்மெண்ட். அப்பா குழந்தை சமத்தா போயிட்டு வந்தது, சமத்தா வந்தியடா குழந்தை வெளில போயிட்டு வரும்போது சமத்தா இருந்து அடி பண்ண, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அனுகிரகம் பண்ணி இந்தா ரொம்ப சமத்தா இருந்தா எக்ஸ்ட்ரா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இது ரொம்ப சமத்தா. அப்ப அது அப்பா அம்மா கூட தான் போகிறது, அப்பா அம்மா தான் அழிச்சுட்டு போறா, அங்கேயும் அது பாட்டு தேவையில் இருந்துட்டுதான், அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? அவ்வளவுதான். அப்ப நம்ம பண்ற பக்திக்கு அக்னாலஜ்மெண்ட் தான் ஒவ்வொரு கோவிலா போகிறது எல்லாமே, அதுக்கும் சேர்த்து பகவான் சிவ பண்றான். அதனால இந்த போசல பாபா மாதிரி பக்தி பண்ணுங்க. இப்ப வந்தா சாஷாடு சுக்ல ஏகாதசி மகாத்மாக்களை தான் நினைச்சுண்டு அவ பேரெல்லாம் ஜபிச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கும் ஒரு நாள் ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பன்றீபுரத்துல பகவான தரிசனம் பண்றதுக்கு, பகவான தரிசனம் பண்றதுனா கூட பரவாயில்ல, பன்றீபுரத்துல தரிசனம் பண்ணாலே போதும். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்ற குலசேகர ஆழ்வா, திருப்பதி மலையில ஏதானும் ஒன்னா நான் இருந்தா கூட போதுங்கிற அந்த மாதிரி பன்றீ கஷேத்திரம் நாமாச்சே பஜார் அப்படின்னு சுக்காரம்லாம் நாம பஜார் வச்சிருக்கேன் எங்கடா ஆனா பன்றீபுரத்துலயே அப்படின்ற பாண்டரங்கனுடைய நாமத்தை விற்கவே வாங்கிக்கோங்க அப்படின்ற அந்த மாதிரி அந்த பாண்டரங்க நாமத்தை சொல்லிண்டே வர பன்றீபுர தரிசனம் சீக்கிரத்துல கிடைக்கும். போசல பாபாவுடைய உத்தமமான பக்தி நமக்கும் வரட்டும். ஒரு பெருசா தபஸ் பண்ண மாதிரியே இல்லை பாருங்க, உடம்ப வருத்திக்கவே இல்லை, ரொம்ப கடினமான நியமங்கள்லாம் அதுவும் வச்சுக்கல. அவ ஃபேமிலி லைஃப் அவர் வாழ்ந்துட்டு இருந்தா மனசுல பாண்டரங்க ஸ்மரணை பாண்டரங்க தியானத்தோட எல்லா கர்மாவும் பண்ணார், வாழ்க்கை நடந்தது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ராதே, ராதே 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 கிருஷ்ண ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே, ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே, ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே, ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே, ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே, ராதே கிருஷ்ண 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 ராதே, ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே, ராதே கிருஷ்ண கிருஷ்ண.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் சமஸ்த பாகவதலுகோ ஜெய் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குரு அர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்தாந்தி ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ குண்டலீகவாரதா ஜெய் போலோ ஸ்ரீ போசலபாவா மகாராஜ் கீ ஜெய் போலோ சந்துகாராம் மகாராஜ் கீ ஜெய் போலோ ஸ்ரீ தேஹு க்ஷேத்ர கீ ஜெய் போலோ ஸ்ரீ ஆளந்தி க்ஷேத்ர கீ ஜெய் போலோ இந்திரயாணி தேவி கீ ஜெய் போலோ சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் கீ ஜெய் போலோ சமஸ்த அபங்க காதா கீ பாண்டுரங்கா பண்டரீநாதா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி.